بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, நாம் சென்ற வாரத்துக்கு முந்தைய வாரத்தில் இன்றைய அடுத்த வார தலைப்பாக யசீத் இப்னு முஆவியா அவருடைய வரலாறு சம்பந்தமாக சுருக்கமாக படிக்க இருக்கிறோம் என்று சொன்னோம். அதற்கேற்ப இந்த வாரம் இன்ஷா அல்லாஹ் யசீத் இப்னு முஆவியாவுடைய முஆவியாவை பற்றிய சில செய்திகளை இந்த இடத்திலே சுருக்கம் கருதி இந்த நேரத்திற்குள் சொல்லிக் கொள்ளலாம்னு நினைக்கிறேன். யசீத் இப்னு முஆவியாவுடைய பொதுவாக எந்த வரலாற்று தலைப்பும் விரிவாகவும் எடுக்கலாம், சுருக்கமாகவும் எடுக்கலாம். ஆனால் இதை கொஞ்சம் சுருக்கமாகவே என்ன எடுக்கலாம் என்று நினைத்திருக்கிறேன். காரணம், விரிவாக போனான்னு சொன்னால் யசீத் இப்னு முஆவியாவுடைய வரலாற்றில் தான் கர்பலா தலைப்பு வருகிறது. யசீத் இப்னு முஆவியாவுடைய வரலாற்றில் தான் வக்அத்துல் ஹர்ரா அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பு வருது. யசீத் இப்னு முஆவியாவுடைய அந்த வரலாற்றில் தான் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அவர்களுக்கு எதிரான யுத்தம் பற்றிய அந்த தலைப்பு வரும். யசீத் இப்னு முஆவியாவுடைய அந்த வரலாற்றிலே தான் இது போன்ற பலவிதமான சம்பவங்கள் வருவதனால் அந்த கர்பலாவை ஒரு தலைப்பாக எடுத்து, வக்காத்துல் ஹர்ராவை ஒரு தலைப்பாக எடுத்து, இப்படி ஒவ்வொன்றையும் ஒரு தலைப்பாக எடுக்காமல் சுருக்கமான அறிமுகங்களோடு அந்த வரலாற்றை நான் இந்த இடத்திலே சொல்லலாம் என்று நினைக்கிறேன். சரி, யசீத் இப்னு முஆவியாவை பற்றி பேசுவதற்கான காரணம் என்ன அப்படி என்று சொன்னால், இஸ்லாமிய ஆட்சியாளர்களில் நம் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள், உமர் ரதியல்லாஹு அவர்கள், உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள், அலி ரதியல்லாஹு அவர்கள், முஆவியத் இப்னு அபி சுஃபியான், அதுக்கு பின்னால் யசீத், அதுக்கு பின்னால் முஆவியத் இப்னு யசீத், முஆவியா வாரார் ஆட்சியாளர், அப்புறம் யசீத் வாராரு, திருப்பி யசீதுடைய மகன் முஆவியா அவர் என்ன செய்கிறார், ஆட்சியாளராக வாராரு. அங்கே அடுத்த பகுதியாக அப்படி, அதாவது மர்வான் இப்னு ஹக்கம், அதுக்கு பின்னால் அப்துல் மலிக் இப்னு மர்வான், அப்புறம் வலித் இப்னு அப்துல் மலிக், இப்படி என்ன செய்யும் அந்த ஆட்சி பற்றி அந்த பட்டியல் நீண்டு கண்டு போகும். ஆனால் எல்லாரும் என்ன செய்வாங்க, பெரும்பாலும் அலி ரதியல்லாஹு அன்ஹுவோடு நிறுத்திடுவாங்க, ஹலீஃபாக்களுடைய வரலாற்றை நிறுத்திடுவாங்க. அதுக்கு ஹுலஃபாவுர் ராஷிதுன் கிளண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாலு பேரை தானே சொன்னாங்க, அந்த நாலு பேரைத்தான் ரசூல் சலாம் ஹுலஃபாவுர் ராஷித் என்று கருதினார்கள் என்பதுதான் எல்லா அறிஞர்களுடைய வரலாற்றாசுடைய கருத்து. எனவே அந்த அடிப்படையில் நிறுத்தினாங்கன்னா பரவாயில்லை. ஆனால் அது மட்டும்தான் காரணமா என்று பார்த்தால், வெளி உலகத்தில் நாம் பார்க்கிற நேரத்தில் அது மட்டும் காரணம் அல்ல. பொதுவாக யசீதை விடுங்கள், முஆவியாவை பற்றியே அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினரிடத்தில், அதாவது குர்ஆனையும் சுன்னாவையும் சார்ந்து நிற்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் கூட, ஷியாக்களை விடுங்கள், இவர்களுக்கு மத்தியில் கூட முஆவியாவை பற்றிய நல்ல எண்ணம் என்னது, எல்லோரிடத்திலும் அப்படி இல்லை என்றாலும் கூட ஒரு கணிசமான நபர்களிடத்தில் முஆவியா ரதியல்லாஹு அவர்களை பற்றிய ஒரு நல்லெண்ணம் இல்லாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதில் வரலாற்று ரீதியாக ஆய்வு செஞ்சு அல்லது புத்தகங்கள் எழுதுகின்ற இடத்திலே உள்ளவர்கள் மோசமாகவே விமர்சிக்கிறாங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் சர்வசாதாரணமாக நல்லெண்ணம் இல்லாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல, இதற்கு பதிலாக ஷியாவுடைய பின்னணி தான் இதற்கு காரணம் என்று நினைக்கின்ற அளவில் பலவிதமான ஆதாரங்கள் இருக்கின்றன. இப்போ பேர்களோட நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால், எப்பயும் ஃபாத்திமாவும் அலியும் தான் சேர்ந்திருக்கும், ஃபாத்திமா ஹதீஜா, அதே போல ஃபாத்திமா ஆயிஷா, ஃபாத்திமா என்ற வார்த்தையை சேர்ந்திருக்கி, எந்த அசல்லையும் அது வந்து சேர்ந்திருக்கணும், அல்லது அலி, எந்த பேரை சேர்த்தாலும் என்னது அலி, இப்ராஹிம் அலி, அவர் அலி, முகமது அலி, இப்படி என்ற அலி என்ற பேர் என்ன செஞ்சிருவாங்க, அதில் கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. எப்படியோ இந்த பேருடைய பின்னணியில் பேர் வைக்கிற கூடாதான்னு கேட்டால் கூடாது, இல்லை அது வைக்கலாம், அது பிழையில்லை. ஆனால் இந்த பின்னணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷியாவுடைய ஒரு பின்னணி அதில் இருப்பதை நாம் என்ன செய்யலாம், அதில் பார்க்கலாம். அதே போன்று முஆவியா ரதியல்லாஹு பேரை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வைக்கிறதே இல்லை. அரபு நாடுகளில் கூட நம்ம அதிகமாக என்ன செஞ்சிருக்க மாட்டோம், கேட்டிருக்க மாட்டோம். ஆனால் முஆவியான்னு சொல்லி மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள், இருந்திருக்கிறார்கள், முஆவியான நல்ல மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் முஆவியாவுண்டு பேர் வைப்பது கிடையாது, வைப்பது கிடையாது. இதற்கான காரணம் இது பின்னணியாக இருக்கலாம், இது ஒன்று. இரண்டாவது, முஆவியா ரதியல்லாஹு தனி தலைப்பாக நம்ம பேச வேண்டி இருக்கிறது, நம்ம பேசியிருக்கிறோம், எழுதியிருக்கிறோம். முஆவியத் இப்னு அபி சுஃபியானுடைய வாழ்க்கை வரலாறு, அவர் ஹதீஸ்களில் மிக, அதாவது நிறைய மனநமிட்ட, அதாவது நபித்தோழர்கள் ஒருவர், நிறைய அறிவித்தவர்களில் ஒருவர், இன்னும் சொல்ல போனால் 20 வருடம் டமஸ்கஸுடைய கவர்னராக இருந்தவர், 20 வருடம் ஹலீஃபாவாக இருந்தவர், 20 வருடம் அப்படி அது கண் அப்படியே கண்டினியூவா கண்டினியூவாக சிரியாவில் என்ன செய்கிறாரு, அப்படியே கவர்னர் ஆகிறாரு, வழியாக இருக்கிறார். அந்த 20 வருடத்துக்கு பிறகு அதே மக்களுக்கு மத்தியில் இன்னொரு 20 வருஷம் என்ன செய்கிறாரு, ஆட்சியாளராக மாறுகிறார். 40 வருஷம் ஆட்சியாளராக அதாவது இருக்கக்கூடியவங்க, 20 வருஷம் ஆட்சியாளராக இருக்கக்கூடியவங்க, 30 வருஷம் ஆட்சியாளராக இருக்கக்கூடியவர்களை நம்ம அரபுலோகத்தில் பார்க்குறோம். என்ன நடக்குது, மக்கள் அதிருப்திக்குள்ளாகி அவங்களே அவர்களை கொள்ளுகின்ற இடத்துக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, போய்க்கிறாங்க. நான் மக்களை வந்து 40 வருஷம் எல்லாம் என்ன செய்யலாது, ஒரு சிறந்த ஆட்சியில் கொண்டு போக இயலாது. ஆனால் இவர் 20 வருடம் எப்படியும், 20 வருடம் எப்படியும் இருந்து 40 வருடம் மாவியார் ரதியல்லாஹு அன்ஹு. காரணம், அபு சுஃபியான் ஒரு மிகப்பெரிய குறைஷிகளுடைய தலைவர்கள் ஒருவர். என்ன லீடர்ஷிப் அப்படின்றது இருக்குதே, அதாவது தலைமைத்துவம், மக்களை நிர்வகித்தல் என்பது சும்மா அது அவர் ரெண்டு புத்தகங்களை படித்து லீடர்ஷிப்பை படித்தோடனே வாரதில்லை. லீடர்ஷிப்பை படிக்கிறதுக்கே பொறுமை இல்லாமல் தான் படிக்கிறாங்க. லீடர்ஷிப் என்பது பலவிதமான பொறுமை, பலவிதமான பின்னணிகளோடு வரக்கூடிய விஷயம். அது அல்லாஹூத்தாலா சில பரம்பரைகளுக்கு, சில இனங்களுக்கு, சில குழுக்களுக்கு அல்லாஹூத்தாலா இயல்பாக என்ன செஞ்சுக்கிறான், அதை வைத்திருக்கிறான். லீடர்ஷிப்புடைய அந்த குணத்துக்கு எதிர்விளைவுகளும் உண்டு பண்படுத்தாது விட்டால். ஆனால் அந்த லீடர்ஷிப்புடைய தன்மை இருக்குதே, எல்லாருக்கும் லேசாக என்ன செய்யாது, வராது. சிறு வயதிலிருந்தே ஒரு தந்தை அந்த லீடர்ஷிப் அந்த குழந்தைகிட்ட வளர்க்கணும். வளர்க்குறேன்னா கோர்ஸுக்கு அனுப்புறதில்லை, லீடர்ஷிப் கோர்ஸுக்கு போயிட்டு வரணும்னு அனுப்புறதில்லை. அவர் வளர்க்க வேண்டிய அந்த இடம் இருக்குது. எப்படி ஒரு குழந்தை வந்து தலைவராக, ஒரு தலைமைத்துவ பண்புகளை கொண்ட ஒரு குழந்தையாக வாரது இருக்குதே, அது மிக அரிது. அந்த தன்மை அபு சுஃபியான்ட்ட இருந்தது, முஆவியா ரதியல்லாஹுன்ட்ட இருந்தது, அதே போல யசீத்கிட்ட இருந்தது, இன்னும் சொல்ல போனால் உமையாக்கள்கிட்ட நிறையவே என்ன செய்தது இருந்தது. குறைஷிகள் பொதுவாகவே லீடர்ஷிப்பில் உள்ளவர்கள், தலைமைத்துவத்தில் உள்ளவர்கள், அதே போன்று உமையாக்கள்கிட்ட நிறையவே இருந்தது நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அப்போ எனவே இந்த தலைமைத்துவ பண்புகளோடு முஆவியா ரதியல்லாஹுன் அவர்கள் இருந்தார்கள் என்பதற்கு இது பெரிய ஒரு ஆதாரம். மரணித்த பின்னால் அவரது மகனை எந்த ஒரு முரண்பாடும் இல்லாமல் சிரியா மக்கள் அங்கீகரிக்கின்ற அளவுக்கு முஆவியாவோட திருப்தியா இருந்தாங்க. சரி, தந்தையத்தான் விருப்பம் இல்லாமல் இருந்தாங்க, மகன்லயாவது முரண்பட்டிக்கலாமா இல்லையா? சிரியால யாருமே என்ன செய்யல, யசீத்ல முரண்படல. யசீத் விஷயத்துல மகனுக்கு பையத்தை செஞ்சு மகனோட என்ன செஞ்சா கடைசி வரைக்கும் சிறந்த இடத்துல இருந்தாங்கன்னா அதுக்கு தலைமைத்துவ பண்புகள் தான் மிகப்பெரிய காரணம் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். நிறைய கொடுத்தால் மட்டும் போதாது, நிறைய கொடுத்தல் மட்டும் மக்களை திருப்தியில் என்ன செய்யாது, வைத்துக் கொள்ளாது. ஏண்டா, ஒவ்வொரு ஆட்சியிலும் எதிரணி ஒரு பகுதி இருக்கும், இந்த எதிரணி வாய் திறக்க முடியாத அளவுக்கு ஆக்கிறதே ஆதரவாளர்களை எப்படி நம்ம நிர்வகிக்கிற என்ற கட்டத்தில் தான் என்ன செய்கிறது இருக்கிறது. அதை அவர்கள் செய்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அவரது மகனாக வரக்கூடிய யசீதை பற்றியும் தமிழ் உலகத்தில் வந்து என்னது, அதாவது பொதுவாக இந்த யசீதி என்ற அந்த பெயரையே இப்போ அந்த பாட்டிலேயே நாகூரிய மணிஃபா என்ன செய்கிறாரு, படிக்கிறாரு, கொடியோன் யசீத், கொடியோன் யசீத் என்ன செய்யறாரு அந்த பாட்டிலே சொல்லி காட்டுற. அப்படின்னா என்ன, மக்கள்கிட்ட மத்தியில அதுதான் பரவி இருக்குது. சரி, யசீத கொடியோன்னு சொல்றதுனால எங்கட ஈமான்ல எந்த பாதிப்பும் வந்துட போறது இல்லை, எங்கட ஈமான்ல எந்த பாதிப்பும் வந்துட போறது இல்லை. காரணம், அவர் நபித்தோழர் அல்ல. ஆனால் முஆவியா ரதியல்லாஹுன் அவர்கள் நபித்தோழர். நபித்தோழருடைய விஷயத்துல நம்ம கை அடிப்பது என்பது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனாலதான் பல அறிஞர் ஒரு அறிஞர் சொல்றார், அபு சுஃபியான் அஸ்ஸௌரி அப்படின்னு, சுஃபியான் அஸ்ஸௌரி அப்படின்னு நினைக்கிறேன், அதாவது இன்ன முஆவியா சித்ருன் லி அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபித்தோழர்களுக்கான ஒரு திரை, நபித்தோழர்கள் அங்காயிக்கிறாங்க திரை. யார் இந்த திரையை கையடிச்சு அதாவது நபித்தோழர்களை எட்டி பார்க்கணும்னு பிரிக்கிறாங்களோ அவர் வந்து நபித்தோழர்களுடைய குறைகளை என்ன செய்தார், எட்டி பார்ப்பதற்காக திரையை கிழிச்சிட்டாரு. அப்படின்னா முஆவியால யார் கையடிக்கிறாங்க, எல்லாரும் என்ன செய்வாங்க, அவர்கள் கையடிப்பார்கள் என்று சொன்னதை நம்ம பார்க்கிறோம். உமர் பின் அப்துல் அசீஸ் சிறந்தவரா முஆவியா சிறந்தவரா அப்படின்னு ஒரு அறிஞர் இடத்துல கேட்கப்படுகிறது. அவர் சொல்றாரு, அதாவது முஆவியா ரதியல்லாஹுடைய மூக்கிரையினுடைய இந்த தூசி இருக்கிறதே அதுக்கு கூட உமர் பின் அப்துல் அசீஸ் சமமாக மாட்டார். ஏன், அவர் ரசூலாவோட தோழர், நபிகளாருடைய தோழர். எனவே பின்னால வாரவங்களை அவங்களே எந்த வகையில என்ன செய்யலாது, முஃபாதலா பண்ண முடியாது. அல்லாஹு தஆலா இந்த நபியை கண்டு ஈமான் கொண்டு அதிலேயே மரணிக்க ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறான் என்றால் அவருக்கு பின்னால வரக்கூடிய எவர் எவ்வளவு இல்ம்ல முன்னேறினாலும் சமமாக என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார் என்பதுதான் எல்லோருடைய அதாவது நம்பிக்கையாக நம்மளுக்கு இருக்க வேண்டும். எனவே முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஆட்சி காலம் முரண்பாடுகளுக்கு மத்தியிலும் எல்லோரும் ஒன்றுபட்ட ஒரு தலைவராக முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு செய்தார்கள் இருந்தார்கள். இது முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு பத்தி நம்ம தனியாக அதாவது ஒரு தலைப்பு மறுபடி பேசப்பட வேண்டும், அந்த பேசப்பட்ட தலைப்பாக இருந்தாலும் பேசப்பட வேண்டும். இப்போ யசீதுடைய அம்சம் என்னவென்று சொன்னால், யசீதை பற்றி பலவிதமான பிரச்சனைகள் வருவதற்கான காரணம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு பல காரணம் இருக்குது. ஏனென்று சொன்னா அவர் வந்து அவருடைய ஆரம்பம் அவரது கடைசி, அவரது ஆரம்பம் அவரது கடைசி. ஆரம்பத்திலேயே முதல் பிரச்சனையாக கர்பலால ஆரம்பிக்கிறார். மரணம் வக்காத்துல் ஹர்ரா, மதீனாவில் யுத்தம் நடக்குது. யசீதுக்கு எதிரான யுத்தம் மதீனாவில் நடந்து மதீனாவில் அநியாயங்கள் நடந்தது ரெண்டு. அப்போ அவருடைய ஆட்சியுடைய ஆரம்பம் கர்பலா, ஆட்சியுடைய முடிவு ஹர்ரா, அதான் முடிவு வருடம். அப்ப இதனால அவரது பேர் என்ன செஞ்சிட்டு மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. காரணம், நபித்தோழர்களுடைய நபியுடைய குடும்பத்தில் போய் கையடிக்கிற மாதிரியான நிலை என்ன செஞ்சது அவர் ஆட்சியில் ஏற்பட்டது. அவர் விமர்சிக்கப்படுவதற்கான மிக முக்கியமான காரணங்களாக போச்சு. எந்த அளவுக்கு என்று சொன்னால், பலர் அவரை காஃபிர், முனாஃபிக், அவர் காஃபிர் முனாஃபிக் நயவஞ்சகர் நயவஞ்சகர், அதல்லாமல் இவர் வந்து சாராயம் குடிக்கக்கூடியவராக இருந்தார், பகிரங்கமாக தொழுகை விடக்கூடியவராக இருந்தார், மிக மோசமான ஒரு மனிதராக இவர் இருந்தார், இப்படி என்றெல்லாம் என்ன விமர்சிக்கப்படக்கூடிய அளவில் யசீதுக்கு வந்ததுக்கான காரணம் இந்த நபி, அதாவது நபித்தோழர்கள் விஷயத்தில் அவர் முறையாக நடந்து கொள்ளவில்லை அப்படின்ற ஒரு விமர்சனம். ஆனால் பின்னால் சுருக்கமாக வருகிறேன். இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், அதாவது யசீதுடைய அந்த 4 வருடத்திற்குள்ளும் அவர் திறமையான ஒரு ஆட்சியை செய்து நல்ல பணிகளை செய்து முடிப்பதற்கான சந்தர்ப்பம் அவருக்கு என்னது அங்கே இல்லை. அந்த 4 வருடம் என்ன பிரச்சனைக்குரிய வருடமாகவே என்ன செஞ்சது போச்சு. அப்போ இதெல்லாம் சேர்த்து இன்றைக்கு நீங்கள் யசீதுடைய வரலாற்றில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், சில இமாம்கள் ஆரம்பிக்கிறாங்க அவரோட வரலாற்றை, அவர் எப்போ பிறந்தார்னு ஆரம்பிக்க மாட்டாங்க. அஹ்லக்கஹுல்லாஹு, அல்லாஹ் அவர் இந்த வருஷம் அழிச்சான் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. பிறந்த ஆண்டுக்கு முன்னாலே அல்லாஹ் அழிச்சான்ட்டு சொல்லி என்ன செய்வாங்க ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு யசீத் அறிஞர்களாலும் சில அறிஞர்களாலும் விமர்சிக்கப்பட்டிருக்கிறார். இப்போ இமாம் ஜஹபியை பொறுத்த வரைக்கும் வரலாற்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரலாற்றாசிரியர், நேர்மையான நல்ல பேணுதல் உள்ள ஒரு வரலாற்றாசிரியர். அவர் கூட என்ன செய்கிறாருண்டா, நிறைய யசீதை விமர்சிக்கிற அந்த கட்டத்தில் தான் என்ன செய்கிறாரு, அவைகளை நிறைய பதிவு செய்கிறார், அவளை பதிவு செய்கிறார். அவருக்கு எதிரான விமர்சனங்கள் வரக்குள்ள கீழே குறிப்பு கூட என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார். அந்த அளவுக்கு அவரை, அதாவது விமர்சிக்கக்கூடிய அறிஞராகத்தான் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனால் பொதுவாக இன்னொன்றை புரிந்து கொள்ள வேண்டும், யசீதுடைய வரலாற்றை ஆய்வு செய்யக்கூடிய நாம் எப்படி ஆய்வு செய்ய வேண்டும் என்றது மிக முக்கியம். காரணம், ஒரு 1200-1300 வருடத்துக்கு முன்னால் உள்ள வரலாறு நம்ம ஆய்வு செய்கிறோம். அப்படி ஆய்வு செய்கிற நேரத்தில் சரியான அறிவிப்பாளர் வரிசைகள் மூலம், வரலாற்றில் நம்பகத்தகுந்த வழிகள் மூலம், வரலாற்று ஆசிரியர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழிகள் மூலம் ஒரு செய்தி கிடைச்சா அதை நம்ம என்ன செய்யலாம், அவருக்குள்ள விமர்சனம் என்று அங்கீகரிக்கலாம். வரக்கூடிய எல்லா குப்பை கூலங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு என்ன செய்யலாது, மக்களுக்கு மத்தியில் நாம் ஒரு முடிவை சொல்ல முடியாது. காரணம், யசீதுக்கு எதிராக ஷியாக்களுடைய வரலாற்றாசிரியர்கள் நிறையவே செய்திகள் என்ன செய்திருக்கிறார்கள், பரத்தி இருக்கிறார்கள். அபு சுஃபியானுக்கும் பரத்திக்கிறாங்க, அவருடைய மகன் முஆவியாவுக்கும் பரத்திக்கிறாங்க, அபு சுஃபியானுடைய மனைவி ஹிந்தாவுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க பரத்திக்கிறாங்க. யசீதுக்கு பரத்து வாங்கிறதுல சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ அப்படி பரத்தி இருக்கிறார்கள். இமாம் இப்னு தைமியா சொல்கிறாரு, யசீதை பற்றி ஷியாக்கள் சொன்ன விமர்சனத்தெல்லாம் சொல்லிட்டு சியாக்களுக்கு இது ஒரு பெரிய கஷ்டமான விஷயமே அல்ல. காரணம், அபுபக்கர் உமரையே காபிர்னு சொன்னவங்க, அவங்களுக்கு யசீதை காபிராக்குறது ஒரு பெரிய ஒரு தலைப்பே அல்ல அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றத பார்க்கிறோம். இப்ப நான் அவங்களுக்கு இவருடைய வரலாற்றையெல்லாம் சொல்வதற்கு முன்னால இமாம் ஜஹபி எப்படி இவரை பத்தி ஆரம்பிக்கிறார் என்ற பகுதியை நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு ஞாபகம். ஏன்டா இமாம் ஜஹபி மிக முக்கியமான ஒரு வரலாற்றாசிரியர், எப்படி அதாவது வரலாற்றாசிரியர் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு வரலாற்றாசிரியர். அவர் சியரு ஆலாமி நுபலா என்கின்ற அந்த நூல எப்படி ஆரம்பிக்கிறார்னு சொன்னால், அதாவது ஒயசீத், யசீதை பொறுத்த வரைக்கும் மிம்மன் லா நசுப்புஹு வலா நுஹிப்புஹு, மிம்மன் லா நசுப்புஹு வலா நுஹிப்புஹு, நாங்கள் அவரை சபிக்கவோ ஏசவோ மாட்டோம், வலா நுஹிப்புஹு அவரை விரும்பவும் மாட்டோம், அவரை விரும்பவும் மாட்டோம். அதாவது அவர் அவருடைய முடிவு அல்லாஹ் கையில் நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஒப்படைச்சிட்டோம், அவரை ஏசவும் மாட்டோம், வலா நுஹிப்புஹு அவரை நம்ம விரும்பவும் மாட்டோம். வலஹு நுதராஉ மின் குலஃபா இத்தௌலதைன், அதாவது அவருடைய இமாம் வரலாற்றாசிரியர் அடிப்படையில் எப்படி ஆய்வு செய்கிறார் பாருங்க, வலகு நுதரா மின் குலஃபா இத்தௌலத்தின், உமையாக்கட ஆட்சியை எடுத்தாலும் அப்பாசியாக்கட ஆட்சியை எடுத்தாலும் இது போன்றவர்கள் இருக்கத்தான் செய்தார்கள். இவர் மட்டுமல்ல, வரலாற்றில் இவர் மட்டுமல்ல, எத்தனையோ பேர் தவறு விட்டவர்கள் என்ன செஞ்சாங்க, உமையாக்கல்ல இருக்கிறாங்க, அப்பாசியாக்கள்ல இருக்கிறாங்க. ஒன்றும் அப்பாசியாக்கள் சிறந்தவர்கள், உமையாக்கள் மோசமானவர்கள் என்று சொல்றதுக்கு இல்லை, ரெண்டு பேர்ல என்ன செய்யறாங்க இப்படி இருக்கிறார்கள். வக்கதாலிக்க ஃபி முலூக்கின் நவாஹி, இவர்கள் மட்டுமல்ல உலகத்தில் எல்லா திசையில எடுத்துக்கொண்டாலும் நீங்க என்ன செய்யலாம், இப்படியான ஆட்சியாளரை பார்க்கலாம். இப்படிப்பட்ட குணமுள்ள ஆட்சியாளர்களும் என்ன செய்திருக்கிறார்கள், இருந்திருக்கிறார்கள். பல் ஃபீஹிம் மன் ஹுவ ஷர்ரும் மின்ஹு, அதை விட்டுருங்க, இவரை விட எத்தனையோ கொடுங்கோலான ஆட்சியாளர்களே இருந்திருக்கிறார்கள், இவரை விட கொடுங்கோலரான மோசமான ஆட்சியாளர்களும் இருந்திருக்கிறார்கள். ஏன்னா யசீத மாதிரி, ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப மாதிரி மோசமான வரலாற்று ஆசையை நம்ம படிக்கலே. இந்த மன்னர்களை நம்ம எப்ப பார்த்தாலும் ஆட்சியாளர்கள் யசீதும் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் இவர்களை கேள்விப்பட்ட மாதிரி வேற யாரையும் கேள்விப்பட்டில்லை. அப்ப அதனால அவர் சொல்றாரு, இதை போன்றவங்களும் இருக்கிறாங்க, இதை விட மோசமானவங்களும் என்ன செய்திருக்கிறார்கள், உலகத்திலே இருந்திருக்கிறார்கள். ஆனா அப்ப ஏன் அப்ப இதை பத்தி மட்டும் பேசுறோம், யசீதை பத்தி மட்டும், அதை விளங்கப்படுத்துறாரு. வைன்னமா அதுமல் கத்பு லிகௌனிஹி வலிய பஅத வஃபாத்தி நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிதஸ்இன் வஅர்பைன சனா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்துக்கு பின்னால 49 வருடங்களில் அவர் ஆட்சிக்கு வந்ததனால் பேச்சு கூடிட்டு, பேச்சு அதிகமாக அவரை பத்தி நம்ம பேசுறதுக்கு காரணம் என்ன, அவருடைய ஆட்சி காலம் ரசூலுல்லாஹி மரணிச்சதோ எடுத்து பார்த்தா எவ்வளவு காலம், 49 வருடத்துக்கு போற ஒரு ஆட்சிக்கு வரார். அப்பனா ஹிஜ்ரி 59 ஆண்டு என்ன பத்த கூட்டினீங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஹிஜ்ரி 10 மரணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் 49 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்சிக்கு வராங்கன்னா 59 வருடம் என்ன செய்யறாரு இவர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்கள் சிலர் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம், நபி தோழர்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம், சிறந்த தோழர்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காரணம் காலம், ரசூலுல்லாஹி மரணிச்சு கொஞ்ச காலம், அப்ப இப்படிக்கப்பட்ட ஒரு காலப்பகுதியில ஒரு ஆட்சியாளரை ஒப்பிட்டுதான் பார்ப்பாங்க, அபூபக்கரோட ஒப்பிட்டு பார்ப்பாங்க, உமரோட ஒப்பிட்டு பார்ப்பாங்க, அலியோட ஒப்பிட்டு பார்ப்பாங்க. மற்றவர்களை விட கூடியது புரிஞ்சுக்கணும், மிக முக்கியமான நோட்டது. அவரை பத்தி கூட பேசுறதுக்காக பின்னால அதை விட மோசமானவர்கள் இல்லை என்பது அர்த்தம் அல்ல. ரசூலுல்லாஹி மரணத்துக்கு பிறகு 49 வருஷத்துல ஆட்சிக்கு வந்தவர், அப்ப நேர்மையை தான் கூட எதிர்பார்ப்பாங்க, நன்மையை தான் அவர்கிட்ட இருந்து கூட என்ன செய்வாங்க எதிர்பார்ப்பாங்க. அது சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், அதாவது வல் அஹது கரீபும் வஸ்ஸஹாபத்து மௌஜூதூன், அஹது கரீப் காலம் மிச்சம் நெருக்கமாக இருந்துச்சு, ரசூலுல்லாஹி காலத்துக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தது. வஸ்ஸஹாபத்து மௌஜூதூன் நபித்தோழர்கள் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். கபினி உமர் அல்லது கான அவுலா பில் அம்ரி மின்ஹு வ மின் அபீஹி வ ஜத்தி, இப்னு உமர் உயிரோடு வாழ்றாரு, அவர்தான் இவரை விட இவரது தந்தை முஆவியாவை விட இவரது தந்தை அபு சுஃபியானை விட மிகவும் தகுதியானவராக அன்றைக்கு என்ன செஞ்சாரு ஆட்சிக்கு இருந்தார். அவர்கள் எல்லாம் உயிர் வாழ்ற காலத்துல இவருடைய ஆட்சி வரப்போய் தான் பேச்சு அதிகமானதே தவிர அநியாயத்தில் அவரை மாற உலகத்துல யாருமே இல்லை என்பது அல்ல. ஆனா வரலாற்றாசிரியர் சிலர் எழுதுவாங்க எப்படி தெரியுமா, உலகத்துல இவரை விட மோசமானவர்கள் இல்லை, உலகத்துல இவரை விட மோசமான ஆட்சி செய்தவர்கள் இல்லை, அப்படி எல்லாம் எழுதக்கூடியவங்க என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. இந்த தலைப்பு கூட யசீதுக்கு சார்பாக அல்லது யசீது பாராட்டி யசீதுடைய விஷயங்களை பாராட்டி அப்படியே முழுமையாக யசீதுக்கு சாயறதுக்கு இல்ல, யசீதை பற்றி எப்படியான நடுநிலையோடு நம்ம என்ன செய்யணும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு என்பதை என்ன செய்யணும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது இமாம் ஜஹபியுடைய அழகான ஒரு வார்த்தை. ஆனா இமாம் ஜஹபி தான் கூட என்ன செஞ்சாரு, அதாவது விமர்சித்த வரலாற்று ஆசிரியர்களிலேயே கொஞ்சம் கூட விமர்சித்தவர்கள் இமாம் ஜஹபியும் ஒருவர். ஆனா அவர் கூட நேர்மையா ஒரு வசனத்தை செய்யறாரு, வ ஸைத் வ யசீத் மிம்மன் லா நஸுப்புஹு வ லா நுஹிப்பு. இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் நிற்க வேண்டும் அப்படி என்று சொல்வதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்பொழுது யசீத் இப்னு முஆவியாவை பத்தி நம்ம தெரிஞ்சு கொள்வதற்கு இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னா, யசீத் இப்னு முஆவியா அப்படின்னு இன்னொருவர் இருக்கிறார், அவரை இவரை ஒன்றா நினைச்சிடக்கூடாதுக்காக சொல்றேன். சஹீஹுல் புகாரியில் 6411 இலக்கம், 6411 இலக்கம் ஷகீக் அப்படி என்று சொல்ற இவர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹுடைய மிக முக்கியமான மாணவர்கள் ஒருவர். ஷகீக் ஷகீக் சொல்றாரு, குன்னானன் தொதிரு அப்துல்லா, நாங்க அப்துல்லா இப்னு மஸ்ஊத் வரும் வரை பள்ளியில எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் அவர் வரும் வரைக்கும். மற்றபடி இந்த யசீத் இப்னு முஆவியாவுக்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது. எனவே புகாரில் வாசிக்கிற நேரங்கள் ஏன்னா சில பொழுது எங்களுக்கு சிந்தனையில் வந்துடக்கூடாது. யசீத் இப்னு முஆவியா அப்துல்லா இப்னு மசூத் எல்லாம் மிக நெருக்கமான நண்பர்களாக இருந்த மாதிரி என்ன செஞ்சிடும் அந்த செய்தியில விளங்கிடும். ஏன்னா யசீத் இப்னு முஆவியா அப்துல்லா இப்னு மசூத் காலத்தால கூட என்னது வித்தியாசமானவர்கள். அப்ப என்னன்னு சொன்னால், ஃபகுல்னா அலா தஜ்லிஸ், அப்ப யசீத் இப்னு முஆவியா பார்த்தேன் நாங்க சொன்னோம் கொஞ்சம் இங்க இருங்களே, ஏதாவது எங்களுக்கு சொல்லுங்க, ஏதாவது எங்களுக்கு சொல்லி தாங்க அப்படின்றாங்க. காலலா இல்ல வலக்கின் அதுகுல் ஃபஉக்ரிஜ் இலைக்கும் சாஹிபக்கும் வஇல்லா ஜிஅது அன ஃபஜலஸ்த், இல்ல நான் போய் உங்களோட சாஹிபை எடுத்துட்டு வரேன், யாரு உங்களோட தோழரை அழைத்துக் கொண்டு வருங்க அப்துல்லா இப்னு மசூத், அவர் வரலன்னா நான் வந்து என்ன செய்யறேன் உட்காருகிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஃபஹரஜ அப்துல்லா வஹுவ ஆஹிதும் பியதி, இவர் உள்ளுக்கு போய் வாராரு, அப்துல்லா இப்னு மசூத இவரை கையில பிடிச்சிக்கிறார், அப்துல்லா இப்னு மசூத் இவரை கையை பிடிச்சிக்கிட்டு வெளியே வராங்க. ஃபகாம அலைனா ஃபகால், அப்துல்லா இப்னு மசூத் இந்த செய்தியை நான் முழுசா சொல்வதற்கான காரணம் இருக்கு. ஃபகாம இலைனா எங்கள்கிட்ட வந்து, ஃபகாம அலைனா ஃபகால வந்து சொன்னார் அப்துல்லா இப்னு மசூத், அமா இன்னி உஹ்பர் பி மகானிக்கும், நீங்க இருக்கிற விஷயம் எனக்கு சொல்லப்பட்டுச்சு, நீங்க எல்லாம் இங்க கூடி இருக்கிறீங்க என்றது எனக்கு சொல்லப்பட்டுச்சு. வலக்கின்னஹு யம்னாஉனி மினல் ஹுரூஜி இலைக்கும், உங்கள்கிட்ட நான் வராம இருந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா, நீங்க எல்லாம் இப்படி இருந்ததுக்காகவும் நான் வராம இருந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள், கான யதஹவ்வலுனா பில் மௌஇலத்தி ஃபில் அய்யாம் கராஹியத ஸஆமதி அலைனா. நபி அவர்கள் விட்டு விட்டு தான் எங்களுக்கு உபதேசம் செய்வாங்க, தொடர்ந்து உபதேசம் செஞ்சா நாங்களே சோர்வாகிருவோம் என்பதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு விட்டு விட்டு தான் உபதேசம் செய்வார்கள். இதை நானும் பயந்தேன், தொடர்ந்து வந்தா நீங்களும் தொடர்ந்து வருவீங்க, மூணு மாசத்துல எல்லாரும் காணாம போயிருவீங்க என்பதனால நான் என்ன செய்யல, வரல. யார் சொல்றாரு? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு சொல்றான். எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கான யதஹவ்வலுனா பில் மௌஇலா, எங்களுக்கு உபதேசத்தை யதஹவ்வல், ஒரு நாள் செய்வாங்க, ஒரு மூணு நாளைக்கு என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. யார் உபதேசகர்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்பவங்க யாரு? அபூபக்கர், உமர், உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹும். அப்படி இருந்து ரசூலா என்ன செஞ்சாங்க? சோர்வு அபூபக்கரையும் பார்க்காது, அபூதர்ரையும் பார்க்காது, யாரையும் பார்க்காது. சோர்வு வந்து அதை என்ன செஞ்சிடும், எல்லாரையும் பிரச்சனை ஆயிரும். அதனால யதஹவ்வலுனா பில் மௌஇலா கராஹியத ஸஆமதி அலைனா, எங்களுக்கு சோறு வந்துடக்கூடாது என்பதற்காக அப்படி நடந்து கொள்வார்கள். அதனாலதான் நானும் வராமிக்கணும் முயற்சி செஞ்சேன். ஆனா முஆவியத்து இப்னு யஸீத் இப்னு முஆவியா உள்ளுக்கு வந்து என்ன செஞ்சிட்டாரு, கூட்டிட்டு வந்துட்டாருன்னு அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் அவங்க என்ன செய்வாங்கன்னா, வியாழக்கிழமை மட்டும்தான் என்ன செய்வாங்க, நிகழ்ச்சி நடத்துவார், மக்களுக்கு உபதேசம் செய்யற வேலையை செய்வாரு. அதுக்கு அவர் காரணம் என்ன சொன்னாரு? இதை தான் சொன்னார். எது? நான் வந்து தொடர்ந்து செஞ்சா மக்கள் சோர்வாகிடுவாங்க. இது பொதுவாக மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லக்கூடியவர்கள், உபதேசம் செய்யக்கூடியவங்க வந்து கடைபிடிக்க வேண்டிய அல்லது சிந்தனையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இதுல வரக்கூடிய யஸீத் இப்னு முஆவியா ஒரு மார்க்க அறிஞர், அப்துல்லா இப்னு மசூத் காலத்தை சேர்ந்தவர் தான், ஆனால் அந்த யஸீத் இப்னு முஆவியா அல்ல என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப யஸீத் இப்னு முஆவியா பற்றி ஒரு சின்ன வரலாற்று குறிப்பு, அவருடைய ஆரம்பம் சம்பந்தமாக. யஸீத் இப்னு முஆவியா, அதாவது அவருடைய அதாவது புனை பேர் அபு ஹாலித், அபு ஹாலித்னு சொல்லுவாங்க. அவர் ஹாலித்னு ஒரு குழந்தை இருந்தது, அபு ஹாலித் தான் அவரது புனை பேர். இவர் எப்படி என்று சொன்னால், அதாவது இவருக்கு சில சிறப்புகள் இருந்தன. அந்த சிறப்புகள் அவருடைய வளர்ச்சிகள் சம்பந்தமான நேரத்தில் என்ன செய்கிறேன் நான் சொல்லுகிறேன். இவர் பிறந்த ஆண்டாக, அதாவது இவர் பிறந்த ஹிஜ்ரி ஆண்டு 26, ஹிஜ்ரி 26ஆம் ஆண்டு பிறக்கிறார். அப்போ ஹிஜ்ரி 26ஆம் ஆண்டு பிறக்கிறார் என்று சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி காலத்தில் என்ன செய்யலை, அவர் பிறக்கவில்லை, அபூபக்கரான காலத்தில் பிறக்கலை, உமர் ரதியுல்லாஹுடைய காலத்தில் பிறக்கலை, உஸ்மான் ரதியுல்லாஹுடைய காலத்தில் என்ன செய்தார்கள், பிறந்தார்கள். யார் இவர்? உஸ்மான் ரதியுல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் ஹிஜ்ரி 26ஆம் ஆண்டு என்ன செய்தார்கள், பிறந்தார்கள். யார்? யஸீத் உஸ்மான் ரதியுல்லாஹுடைய காலத்தில் பிறந்தார்கள். மர்வானுடைய மகன் இருக்கிறார் அப்துல் மலிக் இப்னு மர்வான், மர்வானுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர், இவரும் இதே ஆண்டில் தான் என்ன செஞ்சாங்க, பிறந்தாரு. அப்துல் மலிக்கும் யஸீதும் ஒரே கால பகுதியில் தான் என்ன செய்யறாங்க, பிறக்கிறாங்க. ஆனா யஸீதுக்கு முதலாம் ஆட்சி வருது, அப்துல் மலிக்கு பிற்காலத்தில் மர்வானுக்கு பிறகுதான் என்னது ஆட்சி வருவதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக இவருடைய தாயுட பேர் வந்து மைசூன், மைசூன் அப்படின்றது தாயுடைய பேர். இவன் வந்து ஒரு கவிஞராக இருந்தாங்க. இவருடைய தாய் நல்ல இலக்கிய நயம் உள்ள, நல்ல மொழி அறிவு உள்ள, நல்ல திறமையுள்ள ஒரு கவிஞராக இலக்கியவாதியாக இருந்தாங்க. யாரு? இவருடைய தாய், அதாவது முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், நாங்கள் பதுவன்னு சொல்லுவோமே, இந்த பகுதியில் போய் திருமணம் முடித்த ஒரு பெண்மணி அவர், பதுக்கல்ல திருமணம் முடித்த ஒரு பெண்மணி. இவன் வந்து முஆவியரோட வாழ்ந்த காலம் ஃபுல்லாகவே எப்பயும் என்ன செய்வான்னு சொன்னால், அந்த மாளிகையும் பது வாழ்க்கையும் ஒப்பிட்டு பதுவை தான் என்ன செய்வார், சிறந்தவராக கவிதையை படித்தாலும் அதான் படிப்பான். பது வாழ்க்கை, இந்த கோட்டையெல்லாம் என்ன, இந்த என்னது மாளிகையெல்லாம் என்ன, அந்த அதாவது கிராமப்புறத்தில் வாழ்ந்த வாழ்க்கை மாதிரி என்ன செய்யாது, வராது அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தான். கடைசியில் எந்த அளவுக்கு ஆயிட்டோம்னா, முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு விவாகரத்து செஞ்சிட்டாங்க. முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மைசூனை என்ன செஞ்சிட்டாங்க, விவாகரத்து செஞ்சிட்டாங்க. அப்போ யஸீத் என்ற குழந்தை கிடைச்சிருந்த நேரம், குழந்தை பிறந்தாச்சு யஸீத். அப்போ முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சிட்டாங்கன்னா, விவாகரத்து செஞ்சிட்டாங்க. ஏன்? இப்போ பார்த்தாலும் என்னது, இந்த வாழ்க்கையே பேசிக்கொண்டிருக்கிறதா, தன்னை விமர்சிக்கிற இடத்துக்கு என்ன செஞ்சிட்டா, ஆனால் ஒரு பேணுதலான ஒரு பெண்மணியாக, பேணுதலான ஒரு பெண்மணியாக, நல்ல திறம்பட பதில் சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. ஆண்மை நீக்கம் செய்து கொள்றவங்க இருக்கிறாங்களே, ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்க. ஆண்மை நீக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துட்டாங்க. இவோட ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, அதாவது ஒரு தடவை மைசூன் இந்த மாதிரி முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களோட அந்த மாதிரி ஒருவர் வாராரு, ஆண்மைக்கு நீக்கம் செய்து கொண்டவர். ஆனா முஆவியா கூட வாராங்க, முஆவியா அவங்களை கண்டு அவங்களோட ஒரு வாரத்தை கண்டு மைசூன் நினைச்சிட்ட டக்கன் திரைக்கு பின்கால என்ன செஞ்சிட்டாங்க, மறைஞ்சிட்டாங்க. உடனே முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னஹு பிமன்சிலத்தின் நிசா, இவர் பெண்ணுடைய தரத்தில் உள்ளவர் தானே, இப்ப ஆண்ட தரத்தில் உள்ளவர் அல்ல, ஆண்மை நீக்கம் செஞ்சு நீங்க ஏன் இப்படி மறைக்க மறையணும், என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சொல்றாங்க, நபிகளார் தடுத்த ஒரு முஸ்லா அல்லாஹ் ஹராமாக்கி ஒன்றே ஹலால் ஆக்கிருமான்னு கேட்டாங்க. கேள்வியை பாருங்க, அப்படின்னு நபிகளார் தடுத்த ஒன்று அல்லாஹ் ஹராமாக்கியதை ஹலாலாக்கி விடுமா அப்படின்னு கேட்டாங்க. நபிகளார் எதை தடுத்தாங்க? ஆண்மை நிக்கே செய்து தடுத்தாங்க. நபிகளார் இன்னொன்று தடுத்தாங்க, என்ன? பெண்களோட என்ன செய்யக்கூடாது, ஆண்கள் தனித்திருக்க கூடாது. ஹராமே ஒரு ஹராத்தை ஹலாலாக்கிருமான்னு கேட்டாங்க. ஹராமே ஒரு ஹராத்தை ஹலாலாக்கி விடுமாடு. மூவரெல்லாம் எந்த பதிலும் என்ன செய்யல, சொல்லல. உடனே பதில் சொல்லக்கூடிய திறமை உள்ள பெண்மணியாக என்ன செஞ்சாங்க, மைசூன் இருந்தான். விவாகரத்து செஞ்ச நேரத்தில் யசீதை எடுத்துட்டு என்ன செஞ்சிட்டா போயிட்டான். யசீத் வளர்ந்தது எங்க? பது. கிராமப்புறத்தில் என்ன செய்யறாரு, யசீத் வளர்றாரு. கிராமப்புறத்தில் வாழ்ந்தா, ஒவ்வொரு இடத்துலையும் வாழ்ந்தா அதுக்கு ஈஜாபியா சல்பியா சல்பியா தான் இருக்குது. அதாவது நலன்களும் இருக்கு, பாதிப்புகளும் இருக்குது. கிராமப்புறத்தில் வளர்கிற நேரத்தில் என்ன நடக்கும்? மொழி நல்லா வளர்ந்துடும். மொழி என்ன செஞ்சிடும்? நன்றான முறையில் மொழி வளர்ந்துடும். மொழி ஆற்றல் உள்ளவராக யசீதுடைய வரலாற்றை நீங்க பார்க்கலாம். கான ஃபசீஹன், பேச்சு வளம் உள்ளவராக இருந்தார். ஹதீபன், நல்ல உரை நிகழ்த்தக்கூடியவராக இருந்தார். ஷாயிரன், கவிஞராக இருந்தார். ஹக்கீமன், ஞானம் மிக்க வார்த்தைகள் பேசுறதுல மிகவும் டேலண்ட் உள்ளவராக என்ன செஞ்சாரு, இவர் இருந்தார். வரலாற்றாசிரியர் எல்லாரும், எதிரிகள் நண்பர்கள் எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்க, அதை சொல்லி இருக்கிறார். எதன் காரணம்? கிராமப்புறத்திலேயே வளர்ந்து கிராமப்புறத்திலேயே அந்த உருவாக்கப்பட்டதுனால அவர்கிட்ட அந்த ஒரு இருந்தது. எப்ப பார்த்தாலும் ட்ரெஸ்ல என்ன செஞ்சுக்கல மாட்டார், ஒழுங்கா இருந்துக்கல மாட்டார். ட்ரெஸ் வந்து ஒழுங்கா செஞ்சுக்கல மாட்டார். ஏன்? அந்த இடத்துல அதுல பெரிய ஒரு கவனம் இருக்காது, விளங்கிட்டா? அது இயல்பாகவே இருக்கும். சிட்டியில வந்து அதுல எல்லாம் பெரிய கவனம் இருக்கும், ஆனா அங்க என்ன செய்யாது, அந்த கவனம் இருக்காது. அந்த லெவல்ல தான் என்ன செஞ்சாரு, அவர் வளர்ந்தாரு. கடைசி வரைக்கும் அப்படிதான் இருந்தாரு, அதுலயே வளர்ந்தாரு. ஆனா அதுக்கு பின்னால குறிப்பிட்ட காலத்தில் யசீத வந்து என்ன செஞ்சிட்டாரு, மூவாயிரம் ரூபாய் திருப்பி வாங்கிக்கிட்டான். வாங்கி மாவியார் ரதியுல்லாஹு அவர்கள் பொதுவாகவே வீரராக இருக்கின்றவர்கள் தன் குழந்தை வீரராக அவரோட எதிர்பார்ப்பாங்க. தலைவராக இருக்கக்கூடிய அடுத்த குழந்தை தலைவராக அவரோட எதிர்பார்ப்பாங்க. அதனால மற்ற 14 வயது 13 வயதுக்கு பிள்ளைகளுக்கு இல்லாத ஒரு திறமை மன்னர் குடும்பத்தில் வரக்கூடிய பிள்ளைகளுக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 13 வயசுல என்ன செய்வாரு, பெரும்பெரும் பொறுப்புகள் என்ன செய்வாங்க, எடுப்பா. வெளிநாட்டு தூதுவராக 13 வயசுல போகலாமா? கிங் ஃபைசல் போனதை நம்ம பார்க்கிறோம். வெளிநாட்டு தூதுவரா 13 வயசு எப்படி போறது? ஏன்னா அந்த அந்த சமுதாயத்தில் வளர்க்கப்பட்டவங்களுக்கு அந்த திறமை என்ன செய்யும், இயல்புலையே வளரும். மாவீர ரதியல்லாஹு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, முக்கியமான அதாவது ஆசிரியர்களை வைத்து இவருக்கு வந்து படிப்பிச்சு கொடுத்தார். என்னென்ன செஞ்சாருன்னா மாவீர ரதியல்லாஹு, முதலாவது உறவுகள் நசபுகள் சம்பந்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், இவருக்கு பரம்பரை அதை பத்தி அறிவுகள் நிறைய இருக்கணும், ஒவ்வொரு கிராமத்துக்குள்ள குணம் பற்றிய அறிவு இருக்கணும். அதுக்காக வேண்டி என்ன செய்யறாரு, மிகப்பெரிய நசாபா ஒருவரை, நசாபான்னு சொல்ற என்ன, பரம்பரை விஷயங்கள் சொல்லக்கூடிய ஒருவரை டீச்சரா வைக்கிறாங்க. அவர் மிகப்பெரிய திறமையானவர், யமன்ல இருந்தவர். யமன்ல இருந்து வர வச்சு அவருக்கு ஆசிரியர் என்ன செஞ்சாரு, வச்சாரு. அதுல மிகப்பெரிய திறமை உள்ளவராக யசீத் என்ன செய்தார், வந்தார். இதனால அன்சாபுகள் இருக்குதே, பரம்பரை அறிவு சம்பந்தமான நூல்கள், இதுல இவரை முக்கியமான தரத்துல வைப்பாங்க. அந்த நூல்ல பாத்தீங்கன்னா யசீத் இருப்பாரு. அவர்கள் பிரதான பரம்பரை அளவு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் என்ற ஒரு பட்டியல் எடுத்தோம்னா அதுல யசீத் என்ன செய்வாங்க, கொண்டு வருவாங்க. கவிஞர்கள் பட்டியல கொண்டு வர நேரத்தில் என்ன செய்வாங்க, ஹுதபாக்கள் பட்டியல கொண்டு வரத்துல இவரை கொண்டு வருவாங்க. ஹுக்கமாக்கள் பட்டியல கொண்டு வர நேரத்தில் இவரை என்ன செய்வாங்க, கொண்டு வரும். யாரு? யசீதே. காரணம், மாவியார் ரதியுல்லாஹு எல்லா தகுதியிலும் கொடுத்து வளர்க்கணும் என்ன செஞ்சாரு, மாவியார் ரதியுல்லாஹு அவர்கள் நினைத்தார்கள். நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதே போல நல்ல படிப்பிக்கக்கூடிய எல்லா திறமையானவர்களையும் கொண்டு வர வைத்து மிகப்பெரிய ஒரு தலைவராக வளர்க்கணும் என்பது மாவியார் ரதியுல்லாஹு அவர்கள் ஒரு பின்னணியிலிருந்து என்ன செய்திருக்கிறார்கள், உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது வரலாற்றில் எதிர்ப்பாக எழுதியவர்களும் சார்பாக எழுதியவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். அதனால யசீத் வந்து ஒரு திறமையானவராக இருந்தார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்குண்டா இவரை வந்து தலைவராக ஹலீஃபாவாக நியமித்து அவர் வாரார், அதாவது ஹிலாபத் பொறுப்பை எடுக்க வாராரு. அந்த நேரத்தில் ஒரு ஆள் பார்த்து சொல்றாரு, ஹாதா ஹுவல் அராபி அல்லதி வலிய அம்ரஹாதில் உம்மாண்டார், இந்த சமுதாயத்துடைய நிர்வாகத்தை பொறுப்படுத்த கிராமப்புறவாசி இவர்தான். அவர் எப்படி சொன்னாங்க, அராபி என்ன சொன்னாங்க, அராபி அப்படின்னு வந்தாரு. நம்ம எந்த இடத்துக்கு போறோம், எப்படி போகணும்ன்றது அவர் என்ன செஞ்சிருக்கல, யோசித்து இருக்கவில்லை. அந்த மாதிரி அவர் என்ன செஞ்சார், வந்தார். ஆனா வந்தோடனே மிம்பர்ல வச்சு ஒரு உரை நிகழ்த்தினார். அந்த உரை அங்கிருந்து பிரிந்து போன யாருமே அவரோடு மரியாதை இல்லாம போகல, ஒரு உரை நிகழ்த்தினாரு. போனவங்க எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, முதலா என்ன செஞ்சார்னா, என் தந்தை இப்படி செய்து கொண்டு வந்தார், நான் உங்களுக்கு இரட்டிப்பாக்கிட்டேன். என் தந்தை இப்படி செய்து கொண்டு வந்தார், நான் உங்களுக்கு தளர்த்தி விட்டேன். என் தந்தை இப்படி செய்து கொண்டு வந்த இப்படி தான் ஒரு 10 விஷயம் சொன்னாரு. முதல் அறிவிப்பு தான், என்னென்ன சேஞ்ச் பண்ணேன், அந்த சேஞ்ச் எல்லாம் மக்களுக்கு லேசுபடுத்துறது தான் முதல் அறிவிப்பு. அங்கிருந்து போனவர்கள் எல்லோரும் என்ன செஞ்சாங்க, சொன்ன ஒரு விஷயம், நல்லதையே கேவலமா சொன்னாலும் குத்தனை எதுக்கல மாட்டான். அவர் நல்லதையே உச்சகட்ட நல்ல முறையில் என்ன செஞ்சாரு, மக்களுக்கு மத்தியில் சொன்னார். பிரிந்து போன எல்லோருமே என்ன செஞ்சாங்க, நாங்கள் சிறந்த ஒருவரை தான் என்ன செஞ்சுக்கிறோம், நியமித்திருக்கிறோம் என்ற நம்பிக்கையில் போனார்கள் என்று வரலாற்றில் சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படின்னு அன்புள்ள சகோதரர்களே, எப்படி தலைமைத்துவ பின்னணிகளோடு அவர் வளர்க்கப்பட்டார் என்பதற்கு இந்த செய்திகள் மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்கிறது. சரி, இப்போ அடுத்ததாக இவர் வந்து முஆவியா ரதியல்லாஹு ஆட்சி காலத்தில் யசீத் செய்த மிக முக்கியமான வேலைகள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவரை பற்றிய நிறைய அந்த வளர்ச்சி கால பகுதியில், ஆட்சிக்கு முந்தைய வளர்ச்சி கால பகுதியில் நிறைய செய்திகள்லாம் என்னது இல்லை. ஆனால் மிக முக்கியமான ஒரு செய்தி உண்டு, மிக 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 முக்கியமான ஒரு செய்தி. அது என்ன மிக முக்கியமான செய்தின்னு சொன்னால், குஸ்தன்தீனியா, தமிழ்ல சொல்றேன்னா நம்ம தமிழ் எழுதல கொன்ஸ்தாந்துநேபிள் அப்படின்னு, அதுவும் தெரியாது இஸ்தான்புல், அதுவும் தெரியாது சொன்னால் என்ன இஸ்தான்புல், இஸ்தான்புல் என்று அறிவிக்கப்படக்கூடிய இந்த பகுதி இருக்குது, அதாவது குஸ்தன்தீனியான்னு அரபுல சொல்லுவாங்க, கொன்ஸ்தாந்துநேபிள் என்று சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து நம்ம இஸ்தான்புல் என்ன செய்யும் சொல்லுவோம், இன்றைக்கு துருக்கியில் ஒரு பகுதியானது இருந்திருக்கூட இஸ்தான்புல் இதைத்தான் சொல்லுவோம். இந்த அதாவது முஸ்லீம்கள் ஐரோப்பா கண்டம் இருக்குது, இந்த ஐரோப்பாவில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு எதிராக யுத்தம் செஞ்சது இரண்டு முறையில், ஒன்று தரை வழி அத கடல் வழி, அது ஆப்பிரிக்கா பக்கத்தால போய் மொரோக்கோவால போய் ஸ்பெயினுக்கு போனது, அந்தலுஸ் ஸ்பெயினுக்கு போனது. இது ஆரம்பத்தில் என்ன செஞ்சுட்டு நடந்துச்சு, அதாவது ஐரோப்பாவுடைய அதாவது என்ன தென்மேற்கு தென்மேற்கு பகுதியால் போனது, ஐரோப்பாவுடைய கிழக்குன்னு வச்சுக்கோங்களேன், கிழக்கு பகுதியால் போனது, அது ஸ்பெயின் எல்லாம் அங்கே வந்தது. இன்னொன்று என்ன, கிழக்கு பகுதியால் போறது, எந்த பகுதி தரை வழியாக சிரியாவுக்கு பக்கத்தால் இப்படி போறது, இது ஒன்று. இப்ப சிரியா முஸ்லிம்களுடைய தலைநகராக இருந்து கொண்டிருக்குது, சிரியாவுக்கு பக்கத்துல கிறிஸ்தவ உலகம் இருக்குது, சிரியாவுக்கு பக்கத்துல கிறிஸ்தவ உலகம், முதல் எதிரியாக யார் இருப்பாங்க, கிறிஸ்தவ உலகம் தான் என்ன செய்வாங்க இருப்பார்கள். மற்ற பகுதி எல்லாம் பிடிச்சிட்டாங்க, அதாவது ஈஜிப்ட் கையில வந்துட்டு, ஆப்பிரிக்காவுடைய மிக முக்கியமான பகுதிகள் கையில வந்துட்டு, கிழக்கில் உள்ள பகுதிகள் கையில வந்துட்டு, எல்லாம் வந்துட்டு. ஆனா பிரச்சனையாக இருக்கிறது என்ன, சிரியாவுக்கு வடக்கு பகுதி, அதற்கடுத்தாக என்ன இந்த லெப்ட்ல உள்ள பகுதிகள், இதெல்லாம் வந்து கிறிஸ்தவர்கள் ஓடுறீங்க. இவங்க வந்து பழங்காலத்தவர்கள், அவங்களுக்கு யுத்தத்தில் அனுபவம் இருக்குது, கடல் யுத்த அனுபவங்கள்லாம் இருந்தது. இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கடல் படை அணிக்குது இதெல்லாம் நிறுவி வச்சிருந்தாங்க, கடற்படை தளங்கள் என்ன செஞ்சாங்க நிறுவி வச்சிருந்தாங்க. ஆனா முஸ்லிம்கள் வந்து கடற்படை தளம் என்று சொல்ற ஒன்று நிறுவி வச்சிருக்கல, ஒரே ஒரு தளத்தை தவிர, ஒரே ஒரு தளத்தை தவிர. முதலாவது கடற்படை யுத்தம் சம்பந்தமா ஒரு சின்ன ஒரு தகவல் என்னன்னா, முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்திலிருந்தே கடல் யுத்தம் செய்யணும்ன்றது முஆவியா ரதியனோட விருப்பம். உமர் ரதியல்லாஹு அன்ஹு அனுமதி கேட்டாங்க டமஸ்கஸ்ல இருந்து, ஏன்னா அவருக்கு பக்கத்துல எதிரிக்கிற கடல் யுத்தத்தினால எதிரிகள் தான், டமஸ்கஸ்ல இருந்து கேட்கிறாங்க. உமர் சொன்னாங்க, நான் ஒரு நாளும் முஸ்லீம்களை என்ன செய்ய மாட்டேன், அழிவு தரக்கூடிய ஒரு இடத்துக்கு என்ன செய்ய மாட்டேன், நான் கொண்டு போக மாட்டேன், ஏன்னா இயற்கையிலேயே முஸ்லீம்கள் நிறைய மரணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதுல அனுபவம் இல்லாம இருக்கிறாங்க, அதுல கடல் யுத்தம் செய்யவில்லை அவங்க, அதனால நான் ஏற்ற மாட்டேன்டாங்க. உஸ்மான் ரலி ஆட்சியை வந்தோடனே முஆவியர் அனுமதி கேட்டாங்க, மறுபடி அனுமதி கேட்டு உஸ்மான் என்ன செய்தார்கள், அனுமதி கொடுத்தார்கள். அனுமதி கொடுத்த பின்னால முதல் யுத்தம் கடல் யுத்தம் எந்த நாட்டுக்கு எதிராக நடந்தது, சும்மா ஏதாவது சொல்லிடாம, சைப்ரஸ் குப்ரஸ் விளங்கிட்டா, அதாவது மத்திய தரைக்கடல் இருக்குது இதுல தான் இருக்கு சைப்ரஸ், சைப்ரஸுக்கு எதிராகத்தான் என்ன செய்து முதன் முதலாக யுத்தம் நடக்கும் குப்ரஸ் சொல்லி. அத முஆவியா ரதியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களுடைய அந்த அனுமதியோடு என்ன செய்தாங்க, சைப்ரஸ் அதாவது அந்த இடம் என்னது கைப்பற்றப்பட்டது குப்ரஸ். அடுத்ததாக இரண்டாவதாக முஆவியா ரதியுடைய ஆட்சி, அப்ப அந்த நேரத்தில் முஆவியா என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், ஒரு உஸ்தூல் அதாவது கடற்படை தளத்தை நிறுவுறாங்க, கடற்படை தளத்தை முஆவியா ரதியல்லாஹு நிறுவுறாங்க, இதுதான் முதல் கடற்படை தளம். ஏன்னா அடுத்தது ஏன்னா அங்கதானே பாதுகாக்கணும், தரையில இருந்து குப்ரஸ பிடிச்சிட்டு இங்க தரையில இருந்துட்டீங்க, அதனால கடற்படை தளம் மட்டும் தேவை. இப்ப சிரியாவுடைய பிரச்சனை என்ன தெரியுமா, முஸ்லீம்கள் மேற்கிழக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் மேற்கிழக்கிறாங்க, கடற்படை தளத்தோடுக்கிறாங்க, முஸ்லீம்களுக்கு அது இருக்கல. அதனால முஆவியா ஆட்சி காலத்துல முதன் முதலாக ஒரு கடற்படை தளம் உருவாக்குறேன்னா கடல் ஓர நம்மளுக்கு இருக்கணும், அப்பதான் உருவாக்கலாம். அதற்காக வேண்டி இந்த இஸ்தான்புலுக்கு எதிரான ஒரு யுத்தம் என்ன செய்கிறது ஏற்பாடு செய்யறாங்க, தலைவராக தனது மகன் யசீதை நியமிக்கிறார்கள், தலைவராக தனது மகன் யசீதை நியமிக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப யசீதுடைய தலைமையில் தான் என்ன செய்கிறது, அதாவது முதன் முதலாக அதாவது இந்த குஸ்தன்தீனியா யுத்தம் நடந்தது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது இந்த குஸ்தன்தீனியா யுத்தம் இஸ்தான்புல் யுத்தம் கிட்டத்தட்ட எத்தனை வருடம் நடந்தது நினைக்கிறீங்க, இஸ்தான்புல்ல நடந்த யுத்தம் கிட்டத்தட்ட 7 வருடங்கள் நடந்தன, கிட்டத்தட்ட 7 வருடங்கள். யுத்தம் என்ன 3 நாள் 4 நாள் இல்ல, 7 வருடம். ஏன்னா முஸ்லிம்கள் தங்களோட எல்லையில தான் இருக்கிறாங்க, ஆனா கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யறாங்க, உள்பகுதிகளுக்கு போறாங்க இந்த இடத்தை பிடிப்பதற்காக. கிட்டத்தட்ட 7 வருடங்கள் இந்த யுத்தம் என்ன செய்கிறது, நடக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த யுத்தத்தில் முஸ்லிம்கள் அதாவது அவர்களை அச்சமுறுத்த முடிந்ததே தவிர வெற்றி பெற முடியவில்லை. யார? கிறிஸ்தவர்களை அச்சமுறுத்த முடிந்தது, ஆனால் வெற்றி பெற முடியவில்லை. அதனால அதோட என்ன செஞ்சிட்டாங்க, அந்த இடத்தோட அவர்கள் நின்று கொண்டார்கள். வெற்றி பெற என்ன செய்யல முடியவில்லை, அந்த பகுதிக்கு உள்ள முழுசா என்ன செய்யல, கிறிஸ்தவ உலகத்துக்குள்ள போக கிடைக்கவில்லை என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆனாலும் இந்த குஸ்தந்தீனியா யுத்தத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தி சொன்னார்கள். இந்த குஸ்தந்தீனியா யுத்தத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஒரு செய்தி சொன்னாங்க. இது வந்து புகாரி முஸ்லீம்லே வரக்கூடிய செய்தி, புகாரி முஸ்லீம்லே வரக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாசும் மின் ரசூலுல்லாஹி ஒரு தூங்கி எழும்புறாங்க, உம்மு ஹராம் ரதியல்லாஹு வீட்டில் தூங்கி எழும்புறாங்க. இப்ப இந்த ஹதீஸ் வந்து உம்மு ஹராம் ரதியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டில் தூங்கினாங்க. அந்த அதாவது என்னது, அவங்களோட வியர்வைகள் என்ன செஞ்சாங்க, ஒரு வாசத்துக்காக ஒரு பொட்டில் எடுத்தாங்க. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேன் பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்படின்ற ஒரு செய்தி. இந்த மாதிரியான அந்த செய்திகளை வைத்து இது குர்ஆனுக்கு முரம்படுதுன்னு என்ன செஞ்சிட்டாங்க, அந்த ஹதீஸ் போயிட்டு. ஆனால் அந்த குஸ்தந்தீனியாவுக்காண்டி வேற வகையில் அதை காப்பாத்திக்க நிற்கிறாங்க, வேற ஆனால் அது நிற்காது. வேற வகையில் என்ன, இது வராத ஒரு செய்தி இருக்கிறது, இது செய்திகள் இடம்பெறாத ஒரு தனிப்பகுதி இருக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனால் அப்படி அல்ல, அப்படி அல்ல என்றாலும் அதாவது இந்த செய்தியில் எப்படி வருதுன்னா, ரசூலுல்லாஹ் சிரிச்சுக்கின்னு எழும்புறாங்க. எழும்புற நேரத்தில் சொல்றாங்க, ஏன் மா யுதஹிக்குக யா ரசூலுல்லாஹ், எது உங்களை சிரிக்க வச்சது அப்படின்னு கேட்கிறாங்க. ஃபகால நாசு மின் உம்மத்தி உரிது அலைய ஹுஸாதன் ஃபீ சபீலில்லாஹ் யர்கபூன தபஜ ஹாதல் பஹர். அதாவது எனக்கு வந்து என் முஸ்லிம் சமுதாயத்தில் சிலர் போர் வீரர்களாக எனக்கு கனவுல காட்டப்பட்டாங்க. அவர்கள் இந்த கடல் போற கடல்ல போறாங்க, இந்த கடல்ல என்ன செய்யறாங்க, யுத்தத்துக்கு அவர்கள் போகிறார்கள். அது எனக்கு என்ன செஞ்சது, கனவுல காட்டப்பட்டது. முலூக்கன் அலல் அசிரா அப்படின்னா என்ன, ஒரு பெரும் மன்னர் அதாவது மன்னர்களாக ஒரு பெரும் உயர்ந்த ஒரு தரத்துல என்ன செய்யறாங்க அவர்கள் போகிறார்கள் அப்படி என்று என்ன செய்யறாங்க. இது எந்த மிஸ்லல் முலூக்கன் சொன்னாங்களா அல்லது முலூக்கன் சொன்னாங்களான்னு ராவி சந்தேகப்படுறாரு. போறாங்க, அப்போ இது கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படியே என்ன உம்மத்தில் சில மக்கள் என்ன செய்யறாங்க, பெரும் அதாவது மன்னர்களாக யுத்தம் செய்ய போறாங்க அப்படி என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். சொன்ன நேரத்தில் அதாவது இவ திருப்பி கேட்கிற, குல் து உதுல்லாஹ யஜஅலனி மின்ஹும், நான் உடனே சொன்னேன் அல்லாஹ்வின் தூதரே, அந்த போர் வீரர்களில் நானும் இருக்க வேண்டும் என்று துஆ கேளுங்கள், அந்த போர் வீரரில் நானும் இருக்க வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். அந்த பெண்மணி என்ன செய்றாங்க சொல்றாங்க, ஃபதா ரசூலுல்லாஹ் பிரார்த்தித்தார்கள், சும்மா வலஅ ரஸஹு ஃபனாம, பின்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்கி விட்டார்கள். அதுக்கு அடுத்ததாக அதாவது மறுபடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழும்புறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுபடி எழும்புறாங்க. மறுபடி இதே கனவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது சொல்கிறார்கள். உடனே உம்மு ஹராம் திருப்பி உதுவுல்லாஹ யஜ்அலனி மின்ஹும், அவர்கள் என்ன ஆகுமாறு துஆ கேளுங்கன்னு சொன்னாங்க. ரசூல் சொன்னாங்க, அன்தி மினல் அவ்வலீன், நீங்க முதல் கூட்டத்தில் இருப்பீங்க, அந்தி மினல் அவ்வளி, நீங்கள் முதல் கூட்டத்தை முந்தியவர்களை நீங்கள் இருப்பீர்கள். இந்த செய்தியில் எப்படி வருதுன்னா, முஆவியா அதாவது ஃபரக்கிபத்தில் பஹர ஜமன முஆவியா, முஆவியா ரதியல்லாஹு காலத்தில் அந்த கடல் யுத்தத்துக்கு என்ன செய்தார்கள், அவர்கள் போனார்கள். ஃபசுரிஅத் அன் தாபத்யா ஹீன கரஜத் மினல் பஹ்ரி ஃபஹலகத், கடல்ல இருந்து வெளியே வர நேரத்தில் அவன் வந்து தன்னோட வாகனத்திலிருந்து என்ன செஞ்சிட்டாங்க, அதாவது இந்த விழுந்துட்டாங்க, அந்த வாகனம் அசைஞ்சு கீழே விழுந்து மரணித்தார்கள். அப்போ எந்த பாதையில் மரணிச்சாங்க, ஜிஹாதுடைய பாதையில என்ன செய்தாங்க, உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா மரணிச்சா. கணவர் யாரு, உபாதத் இப்னு ஸாமித், உபாதத் இப்னு ஸாமித் என்பதை புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இன்னொரு அறிவிப்புல, அவ்வலு ஜைஷிம் மின் உம்மத்தி யஹ்சூன மதீனத கைசர் மஃபூரும் லஹும், கைசருடைய சிட்டியை யுத்தம் செய்யக்கூடிய என் சமுதாயத்தின் முதல் மக்கள் அவர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி. இது சஹி முஸ்லிம்ல வருது. எப்படி, அவ்வலு ஜைஷிம் மின் உம்மத்தி யஹ்சூன மதீனத கைசர் மஃபூரும் லஹும், கைசருடைய சிட்டியை யுத்தம் செய்யக்கூடிய சமுதாயத்துடைய முதல் சமூகம் மன்னிக்கப்பட்டு விட்டார்கள் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப இதுல என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை அந்த முன் செய்தியில இந்த செய்தியிலே சொல்றாங்க, ஒன்று குபுருஸ், இரண்டாவது அதாவது குஸ்தன்தீனியா இஸ்தான்புல், இஸ்தான்புல் சைப்ரஸ். அப்ப இந்த ரெண்டிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, சொர்க்கம் வாஜிபாகி விட்டது, பாவங்கள் மன்னிக்கப்படுவிடும், இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தலைவர் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு, அதுக்கு பின்னால யசீத். இதனால தான் இவ்வளவு விமர்சனங்கள் செய்யக்கூடிய இமாம் ஜஹபி அவர்கள் கூட எப்படி ஆரம்பிக்கிறார்கள் வரலாற்றை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த செய்தி சொல்றதுலயே அவர் அழிச்சார் என்ற போன்ற வார்த்தைகளை கொண்டு ஆரம்பித்தாலும், அந்த செய்தி சொல்ற நேரத்தில் ஒரு வார்த்தை அவர் அழகா என்ன சொல்றாரு, லஹு அலா ஹனாதிஹி ஹசனத்துன் வஹிய கஸ்வத்துல் குஸ்தன்தீனியா, இவர் செய்த தவறுகளுக்கு மேலால் அவருக்கு ஒரு பெரிய நலவு இருக்கிறது, அதுதான் இஸ்தான்புலை அவர் யுத்தம் செய்தது, இஸ்தான்புலுக்கு எதிராக போனது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்ஃபூர் லஹு, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டனேன்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஏழு வருடத்துல ஒரு வருடம் தான் யசீத் என்ன செஞ்சாரு, அங்க இருந்தார். மத்த ஆறு வருடம் என்ன செஞ்சிட்டாரு, யசீத் அங்க இருக்கவில்லை. ஏழு வருடம் தொடர் யுத்தம் நடந்தது என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது யசீதுடைய ஆட்சிக்கு முன்னால யசீத் செய்த முக்கியமான ஒரு செய்தி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, அந்த குஸ்தன்தீனியா யுத்தத்தில் இருந்த மிக முக்கியமான நபித்தோழர் யாரு, அபு அயூப் அல் அன்சாரி. அபு அயூப் அல் அன்சாரி, சரி, அபு அயூப் அல் அன்சாரி சம்பந்தமா என்ன குறிப்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் அவங்களுக்கு முதன் முதலாக என்னது, தன் வீட்டுக்கு வாங்கன்னு அழைச்சி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தங்கிய வீடு தான் அபு அயூப் அல் அன்சாரி அவர்களுடைய வீடு. ஒரு மதீனாவுடைய வசதி படைத்த ஒரு மனிதர்கள் ஒருவராக என்ன செய்தார்கள், அவர்கள் இருந்தார்கள் நம்ம பார்க்கிறோம். அப்ப அபு அயூப் அல் அன்சாரி யாரோட, அந்த யாரோட படையில் இருக்கிறாரு, இந்த யசீதுடைய படையில் என்ன செய்தார்கள், இருந்தார்கள். மரணிக்கிற நேரத்தில் அபு அயூப் அல் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு அங்க கொல்லப்பட்டார். அந்த அதாவது ரோமர்களுக்கு எதிரான யுத்தத்தில், ரோமர்களுக்கு எதிரான யுத்தத்தில், இந்த குஸ்தன்தீனியா யுத்தத்தில் அவர் கொல்லப்பட்டார். அவர் ஷஹீதாகிற நேரத்தில் ஒரு வசியத்தை செய்கிறார் யசீதுக்கு, என்னை இந்த குஸ்தன்தீனியர்களுடைய அந்த கோட்டைக்கு, அந்த கோட்டையில தான் நீங்க கோட்டைக்கு பக்கத்துல என்ன செய்யணும், அடக்க வேண்டும் என்று வசியத்தை செய்தார். ஆனா கடும் யுத்தம் நடந்துகிட்டு அந்த இடத்துக்கு நெருங்க இயலாம யசீத் அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக அபு அயூப் அல் அன்சாரியை சுமந்து கொண்டு போய் என்ன செஞ்சார், அடக்கினார். அவர் சொன்ன வசியத்தை நிறைவேற்றுவதற்காக அடக்கினார். அப்ப அங்க உள்ள அந்த படைத்தளபதி சொல்றாரு, நீங்க போனவரை நாங்க என்ன செய்வோம், தூக்கி வீசுவோம். ஆனா இவர் திருப்பி சொன்னாரு, இவரை பற்றி எந்த செய்தி எனக்கு கேள்விப்பட்டாலும் ஒன்றில் நாம் உயிர் வாழ்வோம் அல்லது நீங்க உயிர் வாழ்வீங்க, அதை தவிர வேற எதுவும் என்ன செய்யாது, நடக்காது என்று சொல்லிட்டு யசீத் என்ன செஞ்சாரு, திரும்பி வந்தார். கடைசி வரைக்கும் அவன் எதுவும் என்ன செய்யல, அதுக்கு செய்யவில்லை அப்படின்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஏன்னா யசீத் இயல்பிலே வீரமான ஒரு சமுதாயத்திலே இருந்து வந்தவர். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இந்த செய்தி யசீதுடைய அந்த ஆரம்ப கால பகுதி என்ன செய்கிறது எங்களுக்கு சொல்கிறது. இப்ப அடுத்ததாக யசீதை பொறுத்த வரைக்கும், அதாவது எப்ப அவர் ஆட்சிக்கு வாரான்னு சொன்னா, இப்ப தந்தை முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் யசீத ஆட்சியாளராக்க வேண்டும் என்று நினைத்தார், அதுல சந்தேகம் இல்லை. தன் மகன் யசீத் ஆட்சிக்கு வர வேண்டும், அவர் ஆட்சியாளராக வர வேண்டும் என்று நினைத்தார். ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்கான எனது முயற்சிகளை அவர் செய்தார். முயற்சி என்ன, என்ன திட்டம் போட்டு ஆளை கவுத்துற வேலை செய்யலை, யசீத் அதுக்கேற்ற மாதிரி உருவாக்கினாரு, அந்த தகுதிக்கு உருவாக்கினாரு, அவரை மக்கள்கிட்ட ஆலோசனைக்கு வச்சாரு, மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அதனால அவர் தான் அடுத்த கலீபா வரும்னு என்ன செஞ்சாரு, அவர் முடிவெடுத்தார். ஆனா முஆவியா ஒரு கடிதம் எழுதுறாங்க இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு, யசீதுக்கு நீங்க பையத்தை செய்யணும், எப்பையும் பையத்தை எப்படி நடக்கணும் விளங்கிக்கொள்ளணும். ஏன்னா நம்ம அந்த பையத்துடைய சூழல்ல இல்ல, பையத்தை எப்படி நடக்கும், ஒவ்வொரு மனிதரையும் தனித்தனியால என்ன செய்ய மாட்டாங்க, கூப்பிட்டு பையத்தை எடுக்க மாட்டாங்க. ஒரு சமுதாயத்தில் அஹ்லுல் ஹல்லி வல் அக்தன் இருப்பாங்க. அஹ்லுல் ஹல்லி வல் அக்தன், ஒரு சமுதாயத்தில் மார்க்க அறிஞர்கள், சமுதாய தலைவர்கள், பொறுப்புள்ளவர்கள், அந்த ஏரியால மக்கள் எல்லாம் அவங்ககிட்ட தான் என்ன செய்வாங்க, போவாங்க, இருக்கும் அவங்களதான் முதலாவது என்ன ஏம் பண்ணுவாங்க, நீங்க பையத்தை செய்யணும் அப்படின்னு. ஏன் இவங்க பயம் செஞ்சு அவங்க என்ன செய்வாங்க, அதுக்கு பின்னால்தான் அவர்கள் இருப்பார்கள். அஹ்லுல் ஹல் என்ன, அவிழ்க்கிறது, அக்கதுனா என்ன, முடிச்சு போடுறது. அவிழ்த்தல் முடிச்சு போடுதல் யாருக்கு உரிமையோ, ஒரு சமுதாயத்தில் பிரச்சனையை தீர்க்கிறதும் அந்த பிரச்சனையை சமாளிக்கிற யாருக்கு உரிமையோ அவங்கள தான் தேடுவாங்க. அப்ப இப்னு உமர் எல்லாம் யாரு, பெரும் சமுதாயமே பின்னால் என்ன செய்யும், இப்னு உமர் தான் இருக்கு. அதனால முஆவியா அவங்க சொல்றாங்க, யசீதுக்கு நீங்க பையத்தை செய்யணும், செய்தி அனுப்புறாங்க. இப்னு உமர் எல்லாம் பதில் சொன்னாங்க, ரெண்டு கலீஃபாக்கு நான் ஒரே நேரத்தில் பதில் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. ரெண்டு கலீஃபாக்கு ஒரே நேரத்தில் நான் பையத்தை செய்ய மாட்டேன். ஏன், இப்பதான் நீங்க என்ன கலீஃபா வைக்கிறீங்க, நான் அடுத்த கலீஃபாக்கு என்ன செய்ய மாட்டேன், பையத்தை செய்ய மாட்டேன். பதிலும் சொல்லணும், அதுல நேர்மையான என்னது அந்த வார்த்தைகளும் இருக்கணும். மூவாயிரவங்களுக்கு எந்த பதிலும் என்ன செய்யலாம போச்சு, சொல்ல இயலாம போச்சு. ஆனால் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா மக்களாலும் விரும்பப்பட்ட ஒரு நபித்தோழராக இருந்தார். என்ன காரணம் என்று பயந்தவங்களா இருந்தாங்க, விரும்பப்பட்ட நபித்தோழராக இருந்த ஆட்சியாளர்கள் மூலம். என்ன காரணம் என்ன, இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயந்ததுக்கு காரணம், நான் ஆட்சிக்கு வரப்போறேன்னு அறிவிச்சாங்கன்னு வைங்க, யசீது இல்ல எவரு அந்த இடத்துல முன்னுக்கு என்ன செய்யாது, முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு உட்பட யாரும் முன்னுக்கு வர முடியாது. இப்னு உமர் எல்லாம் அறிவிச்சிருந்தாங்கன்னு சொன்னான், எல்லா மக்களும் என்ன செஞ்சிருப்பாங்க, பையத்து செய்திருப்பார்கள். ஆனா கடைசி வரைக்கும் அதை நினைச்சு கூட என்ன செய்யல, இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு பார்க்கவில்லை. அதே நேரம் பையத் என்று வந்தா முரண்பாடு இல்லாமல் உடனே
நான் தியாகி நீ தியாகி என்று பார்க்க மாட்டாங்க. உடனே பயச்சுனா யசீதுக்கு முந்தி பையத்து செஞ்சவர்கள் மிக முக்கியமான நபித்தோழராக இப்னு உமர் ரதியல்லாஹு இருந்தாங்க. உடனே பையத்து என்ன செஞ்சாங்க, இப்னு உமர் ரதியல்லாஹு அறிவிச்சாங்க. முஆவியா ரலாம் மரணிச்ச உடனே உடனே அறிவிச்சாங்க யசீதுக்கு, நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு நான் பையத்து செய்கிறேன். எவ்வளவு தகுதிக்கு இப்னு உமர் ரதியல்லாஹு அவங்களுக்கு. ஆனா அவங்க என்ன செய்யல, அதை பார்க்கவில்லை. இவர் எப்ப கலீஃபாவாக மாறுறாருன்னு சொன்னால், அதாவது 49 கிட்டத்தட்ட 60 ஹிஜ்ரி, அதாவது 60 59 கூட ஹிஜ்ரி 60 என்ன செய்யறார், ரஜபு மாதம் இவர் ஆட்சி என்ன செய்யறாரு, பொறுப்புக்கு எடுக்கிறாரு. யாரு, யசீத். முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு யசீத் ஆட்சிக்கு வராரு. அவருக்கு வயது 33, அவருக்கு வயது பொதுவாக இதை விட குறையெல்லாம் ஆட்சிக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க வந்திக்கிறாங்க. 33 வயதுல அவர் ஆட்சிக்கு வர்றாரு. ஆனா இமாம் தஹபி சொல்றாரு, ஃபகானத் தௌலத்துஹு அகல்ல மின் அர்பஐ ஸனீன் வலம் யும்ஹில்ஹுல்லாஹு அலா ஃபிஅலிஹி பிஅஹ்லில் மதீனா. மதீனா விஷயத்தில் அவர் நடந்து கொண்ட முறைக்காக அல்லாஹ் அவருக்கு 4 கூட அவகாசம் கொடுக்கவில்லை. இமாம் தஹபி சொல்றாரு, அப்படி 4 அதிகமாக அல்லாஹ் என்ன செய்யல, அவகாசம் அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுக்கவில்லை. அப்படின்னா என்ன, 33 37 என்ன செஞ்சிட்டாரு, மரணித்து விட்டார். 37 மரணிச்சு விட்டா அல்லாஹ் தஆலா என்ன செய்யவில்லை, அவகாசம் கொடுக்கவில்லை அப்படி என்று சொல்லி இமாம் தஹபி சொல்றாரு. அப்ப எத்தனை ஹிஜ்ரி, 60 வாராரு ஹிஜ்ரி 60, அந்த 60 சேர்த்து 64 என்ன செஞ்சிடறாரு, அது 63 கடைசியில அவர் மரணித்து விடுகிறார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு பின்னால அவர் மகன் வாரார் ஆட்சிக்கு. மகன் பேர் என்ன, முஆவியா. முஆவியா எத்தனை வயசுல ஆட்சிக்கு வந்தார்னு சொன்னா 20 இவருக்கு 36 வயதுல மரணிக்கிறாரா, அவருக்கு 20 தான் செய்யும், கிட்டத்தட்ட 20 வராரு. அவர் 40 தான் ஆட்சி செஞ்சாரு. அவருடைய மகன் முஆவியா வந்து 40 ஆட்சி செஞ்சாரு. அவருடைய புனை பேர் வந்து அபுலைலா, அபுலைலா முஆவியா. இவர் சொல்றார் இமாம் தஹாபி அவரை பற்றி சொல்ற நேரத்தில், அவர் வந்து 20 வந்தாரு. வகான ஹைரன் மின் அபிஹி, அவரது தந்தையை விட நல்ல ஒரு மனிதராக என்ன செய்தார் அவர் இருந்தார். அவருடைய தந்தையை விட ஒரு சிறந்த ஒரு மனிதராக இருந்தார் அப்படின்றாங்க. அப்ப அன்புள்ள சகோ, இது சுருக்கமா அந்த அவர் ஆட்சிக்கு வந்த பகுதியை நான் சொல்வதற்காக இந்த இடத்துல சொல்றேன். அடுத்ததாக என்னன்னு சொன்னால், இப்ப நீங்க இங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான செய்தி, எப்படி யசீத் வந்து ஆட்சிக்கு வந்த பின்னால நடந்த ஹர்ராவுடைய, அதாவது கர்பலா பற்றி ஒரு சின்ன குறிப்பு, அதே போல அப்துல்லா இப்னு அந்த ஹர்ராவை பற்றி ஒரு சின்ன குறிப்பு, அதே போல அதாவது இவரை பற்றிய அந்த அப்துல்லா இப்னு சுபைர் நாளை பற்றிய 2-3 குறிப்பு. இந்த 3 குறிப்புகளை இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த தொடரில் என்ன செய்வேன், பேசுவேன். 2 வார தொடரில் நான் பேசுவேன். இவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் நடந்த அந்த முன்னுரை பகுதியில் மட்டும் நான் என்ன செய்கிறேன் சொல்றேன். இப்போ என்னன்னு சொன்னால், அதாவது சஹீஹுல் புகாரியில் 4827 இலக்கம், 4827. நான் இந்த இடத்துல உங்களுக்கு யசீத் இப்னு முஆவியா சம்பந்தமாக புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய எல்லா செய்தியும் நான் தொகுத்துட்டு வந்துட்டேன், சரியா. இந்த முன்னில் நான் உங்களுக்கு சொல்லப்பட்டோம் என்னன்னா, 4827 இலக்கம், மர்வான் முஆவியா ரதியுல்லாஹுடைய கவர்னராக இருந்தார் மதீனாவுக்கு மக்காவுக்கு எல்லாம். யார் இருந்தார், மர்வான். மர்வான் தான் அங்கு கவர்னர், ஹிஜாஸ் பகுதிக்கு கவர்னராக யார் இருக்கிறாரு மொத்தமாகவே, மர்வான் இப்னுல் ஹக்கம். மர்வான் இப்னுல் ஹக்கம் இவரை பற்றி எப்படி யசீதை பற்றி விமர்சனங்கள் இருக்கு, அப்புறம் மர்வான் இப்னு ஹக்கமை பற்றியும் என்ன செய்தி விமர்சனங்கள் இருக்கு, அது ஒரு தலைப்பாக பேசப்பட வேண்டிய விஷயம் தான். அந்த நேரத்தில் அவர் என்ன செய்யறார் என்று சொன்னால், அடுத்து யார் கலீஃபாவை வரப்போறாரு, முஆவியாவுக்கு போறோம், யசீத். அப்போ மக்களுடைய விஷயத்தை கவனிக்கணுமா இல்லையா, மக்கள் எந்த அளவுக்கு விரும்புவாங்க எத்தனை வெறுப்பாங்கன்னு சொல்றது மிக முக்கியம். அது மிம்பர்ல வச்சு என்ன செய்யறாரு, யசீத் இப்னு முஆவியா பத்தி மர்வான் பேசுறாரு. எப்படி என்ன, தந்தைக்கு பின்னால பையத்து வந்து யசீதுக்கு நடக்கணும் என்பதற்காக வேண்டி இவர் பேசுறாரு. யாரு, மர்வான் என்ன செய்யற, முஆவியாவுக்கு பின்னால யசீதுக்கு பையத்து வரணும் பேசுறாரு. ஃபகால லஹு, அவர் எப்படி பேசுறாருன்னா, அல்லாஹ் வேற செய்தியில வருது, அல்லாஹு தஆலா தனது முஆவியா ரதியல்லாஹுடைய மகனுடைய விஷயத்தில் நல்ல ஒரு கருத்தை முஆவியா ரதியல்லாஹு அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்னா அவர் என்ன செய்யப்படட்டும், பையத்து செய்யப்படட்டும் என்ற விஷயத்தை சொல்றாங்க. அந்த நேரத்தில் அங்க அப்துல் ரஹ்மான் இப்னு அபி பக்கர் ரதியல்லாஹு வைக்கிறார். அவர் ஆரம்பத்தில் கொஞ்சம் இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தாதான், பின்னால் என்ன செஞ்சாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் இருக்கிறாரு, அவர் என்ன செய்யறாருன்னா, ஷை என்று வருது, ஒரு வார்த்தை சொன்னார் அப்படின்னு வருது. அவர் ஒரு வார்த்தை சொன்னார் அப்படின்ட்டு, இந்த என்ன வார்த்தை சொன்னார் அப்படின்ட்டு வரல. யாருக்கு எதிராக, மர்வானுக்கு எதிராக. மர்வான் பேசுறாரு மஸ்ஜித் நபவியில, மர்வானுக்கு எதிராக பேசுறாரு யாரு, அப்துல் ரஹ்மான் இப்னு அபிபக்கர். ஒரு வார்த்தை சொன்னார், என்ன வார்த்தை என்று வரலாற்றில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்றாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நியமிச்சுட்டு போகல, ஆனா அபூபக்கர் ரதியல்லாஹு நியமிச்சுட்டு போனாங்க, உமர் ரதியல்லாஹு ஒரு 6 பேர் என்ன செஞ்சிட்டாங்க, நியமிச்சுட்டு போனாங்க. இது சுன்னத்து அபிபக்கர் வ உமர் அப்படின்றார் மர்வான். சுன்னத்து அபிபக்கர் வ உமர், இவர் சொன்னார் லா சுன்னா ஹிர்கலியா, இது ஹெர்குலிஸ் அப்படின்னு சொல்றோமே, இது வந்து கைசர் கிஸ்ரா அந்த வழிமுறை, இது சுன்னத்து அபிபக்கர் உமர் அல்ல. இந்த வாரிட மகனுக்கு தந்தைக்கு பின்னால மகன், மகனுக்கு பின்னால மகன், மகனுக்கு பின்னால் இதான் இங்க நடக்குது. அங்க யாரும் மகனுக்கு என்ன செய்யல, வசியத்து செய்யல. அதான் சரி, அப்துல் ரஹ்மான் இப்னு அபிபக்கர் சொன்னதுதான் சரி. இந்த வார்த்தை சொன்ன உடனே அவர் திருப்பி பதில் சொல்றாரு, லா சுன்னத்து அபிபக்கர் உமர், லா சுன்னா ஹிர்கலியா இப்படி மூன்று முறை சொன்ன உடனே அந்த பகுதி இது புகாரி முஸ்லிம்ல வரல. உடனே அவர் சொல்ற மருவன் ஹுதுஹுன்ற புடிங்க, நாங்கள் அவரை கைது செய்யுங்கன்னு சொன்னாங்க மருவான். ஏன்னா அவர் கவர்னர், இங்க பேசவே வேண்டாம், பொதுவாக கவர்னருக்கு முன்னால பேசவே இயலாது. ஆனா அந்த காலம் நபித்தோழர்களுக்கு அதிகாரம் இருந்தது, பேசினாங்க புடிங்கன்னு சொன்னாங்க. பதகல பைத்த ஆயிஷா, உடனே மறு அப்துல் ரஹ்மான் எழும்பி ஆயிஷா அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. மஸ்ஜித் நபி தானே, ஆயிஷா அவர்கள் அங்கதான் நினைக்கிறாங்க போயிட்டாங்க. ஆனா நபித்தோழர்களுக்கு மத்தியில் ஆயிஷா அவர்கள் அவங்க நபித்தோட நபியுடைய மனைவிமார்களுக்கு இருந்த அந்தஸ்து வேற. அங்க போனா அது வந்து என்னது, ஹரமுக்குள்ள நுழைஞ்ச என்ன பாதுகாப்பு கிடைக்குமோ அதே பாதுகாப்பு அவங்களுக்கு என்ன செய்யும், அங்க கிடைக்கும். நுழைஞ்சிட்டாங்க, மர்வான் வந்து அதாவது அங்கிருந்து பேசுறாரு ஆயிஷா அவர்கள் வீட்டை பார்த்து என்ன செய்யறாங்க, பேசுறாங்க, உன்னை பத்தி தான் அல்லாஹு தஆலா என்னது அப்துல் ரஹ்மான் நபி பக்கரை பார்த்து சொல்றாங்க, உன்னை பற்றி தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லதி கால் அலி வாலிதைஹி உஃபின் லகுமா அதைதானினி, உங்களே பத்தி தான் அல்லாஹ் யாரை பத்தி, அப்துல் ரஹ்மான் நபி பக்கரை பத்தி சொன்னாங்களா, வல்லதி கால் அலி வாலிதைஹி, தாயையும் தந்தையும் பார்த்து உஃபின் லகுமா சி அப்படி என்று சொல்லி பேசினான் என்று அல்லாஹ் தஆலா விமர்சிச்சு குர்ஆன்ல சொல்றான். வல்லதி கால லி வாலிதைஹி உஃபின் லகுமா வலா தகுல் லஹுமா உஃபின்ன்றது வேற, தன் பெற்றோருக்கு உஃபின் லகுமா சி என்று சொன்னவர் இருக்கிறாரே அப்படின்னு அல்லாஹு தஆலா ஒரு ஆளை பத்தி பேசுறான். இது அல்லாஹ் உன்னை பத்தி தான் என்ன செஞ்சா அல்லாஹு தஆலா இது இறக்கியது அப்படின்னா ஒரு செய்தி பரவிக்கு, அப்படி உன்னை பற்றி இறக்கியதான். அப்படியே இருந்தாலும் கூட அவர் குஃபருடைய காலத்தில் அந்த வார்த்தை என்ன செஞ்சிருக்கலாம், சொல்லி இருக்கலாம், அப்படி இருந்தாலும் கூட ஆனா இந்த வார்த்தையை சொல்றாரு. அந்த சூரா அஹ்காஃப் 17வது வசனம், அந்த நேரத்தில் ஆயிஷா ரதியல்லாஹு திரைக்கு பின்னாலிருந்து பதில் சொன்னாங்க. ஃபகாலத் ஆயிஷா மி வரா இல் ஹிஜாப், ஹிஜாபுக்கு பின்னாலிருந்து பதில் சொல்றாங்க. இங்கல ஹிஜாப் மி வரா இல் ஹிஜாப் என்றால் என்னது, வீட்டுக்குள்ளே திரை, அதிலிருந்து பதில் சொல்றாங்க, மா அன்ஸலல்லாஹு ஃபீனா ஷைஅம் மினல் குர்ஆனி இல்லா அன்னல்லாஹ அன்ஸல உஸ்ரி, எங்கள் விஷயத்தில் அல்லாஹு தஆலா எதிராக எந்த ஒரு வசனத்தையும் இறக்கியது கிடையாது. இறக்கிய விஷயத்தில் ஒன்றே ஒன்று இறக்கிறான்னு சொன்னால் குற்றத்தோடு சம்பந்தப்பட்டு நீங்க சொல்வதாக இருந்தால் எதை சொல்லலாம் தெரியுமா, நான் தூய்மையானவள் என்று சொல்லி அல்லாஹ் இறக்கிய வசனத்தை தவிர. குற்றத்தோடு சம்பந்தப்பட்டு நீங்க பேசுறதாக இருந்தால் அதை தவிர என்ன செய்யலாது, வேற எதுவும் பேசலாது. மா அன்ஸலல்லாஹு ஃபீனா ஷைஅம் மினல் குர்ஆன், குர்ஆனில் எந்த ஒரு செய்தி எங்களுக்கு எதிராக அல்லாஹ் என்ன செய்யல, இறக்கவில்லை. அல்லாஹு தஆலா அப்படி இறக்கினான், ஒரு குற்றத்தோடு சம்பந்தப்பட்டு இறக்கினா நான் தூய்மையானவள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான், இறக்கினாள், அதான் நான் இந்த குற்றத்தை செய்யல என்று சொல்லி அல்லாஹு தஆலா இறக்கினாள் அப்படி என்று சொல்லி ஆயிஷா பதில் சொல்றான். மர்வான் ஒருவன் பதில் சொல்லல, மர்வான் என்ன எந்த பதிலும் சொல்லவில்லை. ஏன்னா அவங்களுடைய மனசிலத்து அவர்களுடைய அந்த தரம் வந்து நபித்தோழர்களுக்கு மத்தியில் அவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் அந்த மரியாதை என்ன செஞ்சது இருந்தது நான் பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல என்ன விளங்குதுன்னு சொன்னால், மதீனால மர்வான் மிம்பர்ல இருந்த என்னது யசீத் இப்னு முஆவியாவை பத்தி பேசுறாருன்னு சொன்னால், யசீத் அதாவது அமீராக வர வேண்டும், கவர்னராக வர வேண்டும் என்பதற்காக, ஆட்சியாளராக வர வேண்டும் என்பதற்காக முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில ஏற்பாடுகளை செய்தார்கள், சில முயற்சிகளை செய்தார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த முயற்சியை எப்படி அணுகணும், வேற மாதிரி அணுகக்கூடாது. தகுதியற்றவராக இருந்தாலும் பரவாயில்ல, கெட்டவராக இருந்தாலும் பரவாயில்ல, சமுதாயம் அழிஞ்சு நாசமா போனாலும் பரவாயில்ல, எப்படியாவது தன்னுடைய மகனை கொண்டு ஆட்சியில் வைக்கணும் என்று முயற்சி செஞ்சார் என்பது போல என்ன செய்யக்கூடாது, சித்தரிக்க கூடாது. அப்படி சித்தரிச்சிட்டாங்க, எப்படி மாவியா ஆசைப்பட்டாரு, அதுக்கேற்ற மாதிரி திட்டங்களை வகுத்தாரு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் அமைச்சாரு. இந்த வார்த்தையில் என்ன சொல்லுது, ஒரு கெட்ட வேலைக்காக வேண்டி எல்லா ஏற்பாடு செய்தார் அப்படியே சொல்றாங்க, அப்படியே சொல்றத பார்க்கிறோம். ஆனா மாவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னதை நம்ம பார்க்கிறோம், யா அல்லாஹ், நான் என் மகனை இந்த ஆட்சிக்கு முற்படுத்தி இருக்கிறேன், நான் முற்படுத்தியதெல்லாம் உனக்காகவும் தீனுடைய நலவுக்காகவும் அவர் பொருத்தமானவர் என்பதற்காகவும் இருந்தால் அதை நடக்க செய்ய, இல்லை தந்தை மகன் என்ற பாசத்தின் காரணமாகத்தான் நான் அவரை நியமித்திருந்தால் அவர் ஆட்சியை பிடிக்க முன்னால் அவரை மரணிக்க செய்துவிடு அப்படி என்று அதாவது முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரார்த்தித்தார்கள் என்பது வரலாற்றில் உள்ள ஒரு செய்தி. இந்த செய்தியை காண மற்ற எல்லாம் விளங்குதானே, இது ஏன் விளங்கல, இது ஏன் விளங்கல, இல்லாத உதாரணமா லைஃப் அண்ட் வைங்களே, மற்றதெல்லாம் சகியா இருக்கும், எல்லாமே இட்டுக்கட்டப்பட்ட முன்கரான செய்தியை தான் சொன்னாங்க, அதோட இதே சேர்த்து சொல்ல வேண்டியதானே. அப்படின்னா என்ன பார்வை அது, எப்பையும் தவறாக சித்தரிக்கணும் என்கின்ற எண்ணத்துடைய பார்வையினை புரிஞ்சுக்கொள்ளணும். மாவியா ரதியல்லாஹு அன்ஹு தன் மகன் வர வேண்டும் என்பதற்காக ஆசைப்பட்டார், அதற்கான வழிவகைகளை செய்தார், ஆனால் தந்தை மகன் என்ற பாசத்திற்காக அல்ல. தகுதியானவர் என்பதற்காக, அதன் மகனாக இருக்கட்டும் என்பதற்காக என்பது எனது அவருடைய அர்த்தம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக என்னன்னு சொன்னால், அதாவது இவரை பற்றி இவருடைய ஆட்சி பகுதிக்கு நான் வரதுக்கு முன்னால அது இந்த பகுதியை மட்டும் கடைசியாக சொல்லிக் கொள்கிறேன். என்னன்னா, இவரை பற்றி ஒரு விமர்சனம், இவர் சாராயம் குடிக்கிறவராக இருந்தாரு, இவர் மோசமான குணமுள்ளவராக என்ன செய்தாரு இவர் இருந்தாரு, இந்த மாதிரியான வார்த்தைகள் என்ன செய்யறாங்க, அதாவது இவருடைய விஷயத்துக்கு சொல்வார்கள். ஆனால் இது அவருடைய பண்புகளை சார்ந்தது. அப்படி அதனால அது இந்த இடத்துல சொல்லிடுறேன், இவர் ஆட்சிக்கு முன்னரோ ஆட்சிக்கு பின்னரோ சாராயம் குடித்ததாகவோ பகிரங்கமாக தொழுகை ஒன்றை விட்டதாகவோ, எப்பையும் தொழுகை விட்டல் விடல் என்றதை பேசினா அர்த்தம் என்ன, பகிரங்கமாக மக்களுக்கு முன்னால விடுறது தான் அது என்ன செய்யும் குறிக்கும், தனிப்பட்ட ரீதியாக உள்ளது அவருக்கும் அல்லாவுக்கும் உள்ள விஷயம். அப்படி ஒரு விட்டவராகவோ அவர் இருந்தார் என்பதற்கு ஆதாரபூர்வமான எந்த செய்தியுமே என்னது இல்லை, ஆதாரபூர்வமான எந்த செய்தியும் இல்லை. இந்த செய்தியை பாருங்க என்னன்னு சொன்னால், அதாவது சஹர் இப்னு ஜுவைரியா அறிவிக்கிறார், அன்னாஃபியா கால மஷா அப்துல்லா இப்னு முதி வா சஹாபுஹு இலா இப்னுல் ஹனஃபியா. இப்னுல் ஹனஃபியா யாரு, அலி ரதியல்லாஹுடைய மகன். அவர்கிட்ட போற முகமது இப்னு ஹனஃபியாட்ட போறாங்க அப்துல்லா இப்னு முதி. அப்துல்லா இப்னு முதி ஹர்ரா யுத்தத்தில் யசீதுக்கு எதிராக குறைசிகளுடைய தலைவராக இருந்தவர். அவர் போறாரு, ஃபஅராதுஹு அலா ஹல் யசீத், யசீத ஆட்சியிலிருந்து கலட்டணம் என்ற அந்த காலகட்டத்தில், நீங்கள் வந்து எப்படியாவது நீங்களும் எங்களுக்கு உடன்பட்டு வாங்க அவரை எடுக்கிற விஷயத்தில், அவர் ஹலீஃபா இல்லைன்னு அறிவிக்கிற விஷயத்தில் நீங்களும் உடன்பட்டு வாங்க. ஃபஅபா, அவர் சொன்னார் இல்லை நான் என்ன செய்ய மாட்டேன், நான் செஞ்ச பையத்தை நான் கலட்டி கொள்ள மாட்டேன் என்றாங்க. ஃபகால இப்னு முத்தி, அப்துல்லா இப்னு முத்தி சொல்றாரு, இன்னஹு யஷ்ரபுல் ஹம்ர், சாராயம் குடிக்கிறார் அவர், அவரே சாராயம் அருந்தக்கூடியவர், வயத்ருக்கு சலா தொழுகை விடக்கூடியவர், வயதஅத்தா ஹுக்மல் கிதாப், வேதத்துடைய சட்டங்களை மீறக்கூடியவர், வேதத்துடைய சட்டங்களை இவர் மீறக்கூடியவர் அப்படின்னு இவர்கிட்ட சொல்றார். உடனே முகமது இப்னு ஹனஃபியா சொல்றாரு, கால மா ரஐத்து மின்ஹுமா தஸ்குர், நீங்க சொல்ற எது நான் காணலைன்னார், நீங்க சொல்ற எதனையும் நான் காணவில்லை. வக்கது அகம்து இந்தஹு, நான் அவட்ட தங்கி இருக்கிறேன், அவரோடு நான் நின்றிருக்கிறேன். ஃபரஐதுஹு முவாதிபன் லிஸ்ஸலா, எப்பையும் தொழுகையில கரெக்டா கடைபிடிக்கக்கூடியவராக நான் அவரை என்ன செய்திருக்கிறேன், நான் கண்டிருக்கிறேன். முத்தஹர்ரியன் லில் கைர், நல்லது ஏதோ அதை தேடி போகின்றவராக நான் என்ன செய்திருக்கிறேன், அவரை கண்டிருக்கிறேன். எஸ் அலு அனில் ஃபிக்ஹ், ஃபிக்ஹை பற்றி விசாரிக்கக்கூடியவராக நான் என்ன செய்திருக்கிறேன், அவரை நான் கண்டிருக்கிறேன். அப்துல்லா இப்னு முத்தி பதில் சொன்னாரு, காலதாக்க தசன்னுன் வரியாஉன், முகஸ்துதிக்கு செஞ்சிக்கிறார் என்றார், அது உங்களுக்காக வேண்டி முகஸ்துதிக்காக செய்திருக்கிறார் அப்படின்ட்டு. இந்த அறிவிப்புல இன்னொரு அறிவிப்புல எப்படி வருதுன்னு சொன்னா, உடனே அவர் திரும்பி பதில் சொல்றாரு, எனக்கு முன்னால முகஸ்துதியோடும் உங்களுக்கு முன்னால பகிரங்கமாகவும் செய்யறதாக இருந்தா நீங்களும் சாராயம் குடிச்சுதான் இருக்கணும்ன்றாரு. எனக்கு முன்னால அவர் நல்லவர் ஆகிக்கொண்ட தேவையும் உங்களுக்கு முன்னால முகஸ்து அப்படி தேவையும் இல்லையா, நீங்க குடிக்கிறவன்டா தான் உங்கள்ட்ட என்ன செஞ்சிருக்கணும், பகிரங்கமாக காட்டிருக்கணும், நான் குடிக்கிறவன அதனால எனக்கு அப்படி இருந்திருக்கு அப்படியான்னு கேட்டாரு. எந்த என்ன சொல்ல, முகஸ்துதினா உங்களோட இருக்க வேண்டியதானே, நீங்க இப்படி எதிராக கிளம்ப கூடியவர் என்றிருந்தா ஆட்சியாளருக்கு விளங்கிற 5 வருஷத்துக்கு அப்புறம் இவன் கிளம்புவான்னு விளங்கிட்டான், எங்களுக்கு விளங்காததுக்கு இவன் 5 வருஷத்துக்கு அப்புறம் வருவான், இவன் 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கூட்டத்தை திரட்டுவான்றது அவன் ஆட்சி அறிவுக்கு என்ன செய்யும் விளங்கும். இப்ப அப்துல்லா இப்னு முத்தி நீ இங்கிருந்து அங்க போய்க்கிறீங்க பாத்திக்கிறீங்கன்னு சொன்னா உங்களே நீ எப்படி அவரை அறிஞ்சு கொண்டாயோ அதே மாதிரி ஒரு 5 விஷயத்துல உங்களை என்ன செஞ்சிருவாரு, அவர் அறிந்து கொண்டிருப்பார். உங்களுக்கு முன்னால சாராயம் குடிச்சு உங்களுக்கு முன்னால தொழுகை வர்றா பாவத்துல நீங்கள் அவரும் சமம் என்று அர்த்தம். என்னட்ட முகஸ்துதிக்கும் உங்கள்ட்ட முகஸ்துதி காட்டாம என்ன தேவைன்னு கேட்டான் முஹம்மது இப்னுல் ஹனஃபி. எதுக்கு சொல்ற சுர்அத்துல் ஜவாப், உடனே பதில் வாரதிருக்குதானே, இது வந்து யார முஹம்மது இப்னுல் ஹனஃபியாட்ட இருந்தது ஒரு கேள்வி, அழகான அந்த விளக்கம் உடனே தெளிவாகி அடுத்த செகண்ட் என்ன செஞ்சிடும் தெளிவாக கூடிய இந்த பதில் அந்த முஹம்மது இப்னுல் ஹனஃபியாட்ட இருந்ததை பார்க்கறோம். இந்த பதில் சொன்னார், அதனால இவர் சம்பந்தமாக தொகுத்த எல்லா அறிஞர்களும் நடுநிலையோடு தொகுத்த எல்லா அறிஞர்களும் இவர் சம்பந்தமா இப்படி சாராயம் குடிக்கிறார் செய்தி வந்து, இவர் சம்பந்தமா மட்டுமல்ல மூவாவியரால் சம்பந்தமா வந்திருக்குது, வந்துதான் இருக்குது. அப்படி வந்ததுக்காக வேண்டி எதுவுமே ஆதாரபூர்வமா என்ன செய்யல, அவர் அப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதை என்ன செய்யல நிரூபிக்கப்படவில்லை. இவர் சம்பந்தமாக பெரும் விமர்சனம் ஒன்று நாம் செய்ய முடியும் என்றால் அது கர்பலா, மதீனாவில் நடந்த அந்த யுத்தம், அப்துல்லா இப்னு சுபைருடைய விஷயத்தில் அவர் யுத்தம் செய்கிற நேரத்தில் கௌபா எரிஞ்சது, இது போன்ற விஷயங்கள் இவருக்கு செய்யப்பட்ட மிகப்பெரிய விமர்சனங்கள். இன்ஷா அல்லா இவருடைய ஆட்சியில் நடந்த அந்த 3-4 சம்பவங்கள் சம்பந்தமாக வரக்கூடிய வாரம் ஓரளவு விரிவாக நாம் என்ன செய்வோம் பார்ப்போம். அது இன்ஷா அல்லா யசீத் இப்னு முஆவியா பற்றிய இன்னொரு தெளிவை நம்மளுக்கு தரும். யசீத் இப்னு முஆவியா மரணித்த ஆண்டு ரபியுல் அவ்வல் அரைவாசியில் அவர் என்ன செய்கிறார், மரணிக்கிறார். ஹிஜ்ரி 64 அறுபத்தி மூணு கடைசியில் ஹிஜ்ரி அறுபத்தி நாலு, ஹிஜ்ரி அறுபத்தி நாலு, அதாவது ரபியுல் அவருடைய அரைவாசி பகுதியில் என்ன செய்கிறார், அவர் மரணித்தார் என்ற செய்தி நாம் பார்க்குறோம். இன்ஷா இது யசீத் இப்னு முஆவியாவை பற்றிய ஒரு சாதாரண ஒரு அறிமுகம். யசீத் இப்னு யாரு, தந்தை யாரு, தாய் யாரு, இவங்களுடைய அதாவது அந்த ஆட்சியில் என்ன, இவர் வந்து எதுக்காக விமர்சிக்கப்பட்டார், அவருடைய குணநலன்கள் என்ன, வளர்ப்பு முறை என்ன, சூழல் என்ன, அவருடைய திறமை என்ன, இதை பற்றி ஒரு ஒரு பின்னணி நம்மளுக்கு இருக்கணும். இது நம்மளுக்கு தெரிந்த பின்னால இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் அதை நான் குறிப்பிட்ட அந்த நிகழ்வுகள் சம்பந்தமாக, அதில் முக்கியமான நிகழ்வுகள் என்ன செய்கின்றன அதில் இருக்குன்னு அது சம்பந்தமாக விரிவாக பார்ப்போம். ஹாதமா இந்தி வல்ல இல்மு இந்த அல்லா வா குலு கவுலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.